சாந்தி. வெறும் பிஸியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 26/6/2018 இன்றைய மரலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, அசிரியரை ஆகிறதுக்கு ஒழிக்கணும். எனக்கு மருளை ஃபுல்லாவே ஆத்ம உணர்வை பெற்றுதான். சோ உடல்ல இருந்து விடுபட்டு வெறும் ஆத்மாவா நான் இருக்கிறேன் அப்படி நம்மள உணர வைக்கிறதுக்கு தான் ராஜயோகமே பாபா கத்துக் கொடுக்கறது. இந்த சங்கம் எதுவுமே அதுக்குதான். சோ அதுக்கு உழைக்கணும். ஒரு ஒரு நாடி நான் உடல் கிடையாது, செத்துட்டேன், வெறும் ஆத்மா பரந்தாமத்துல இருக்கிறேன், சூக்ஷ்மாதனத்துல இருக்கிறேன், இந்த உடல்ல மூலமா காரியம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஆத்மா அதுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கணும், வெறும் ஆத்மா பயிற்சி. நேற்று எப்படி செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி உலகத்துக்கு சக்தி கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரமா, அது மாதிரி ஒரு மணி நேரம் வெறும் நான் ஒளியா இருக்கிறேன் ஒளியா இருக்கிறேன் ஒளியா இருக்கிறேன் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். சோ அது மாதிரி ஒரு மணி நேரம் ஒதுக்கி நான் நாள் ஃபுல்லா பண்றேன் அப்படின்னும் போது எதுலையுமே கவனம் கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு மணி நேரம் அதுக்குன்னு டெடிகேட் பண்ணும்போதுதான் அதுல நம்ம கவனம் கொடுப்போம் ஓரளவு வச்சு. சரி, அசிரியரி ஆகணும் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அசிரியரி ஆகிறது அப்படின்னா, தேக சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மறக்கிறது. தேகம் பிளஸ் தேகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே, இந்த உடல், இந்த உலகமே தேகத்தின் உலகம் இல்லையா, இந்த ஸ்தூல உடலின் உலகம் தான் இது. சோ இதை மறக்கணும். தேகத்தின் உறவுகள், தேகம் நினைக்கும் போதுதான் இவங்க அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை, சோ இதெல்லாம் உள்ளயும் வரும். சோ இது எதுவுமே எனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். பிராமணன்னாலு தனியா வந்தாச்சு, எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவங்க கூடவே தான் இருக்கிறோம், புத்தியினால அதை கட் பண்றோம் அவ்வளவுதான். சம்பந்தங்களை நீக்கி தன்னை வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்னுடையவர் ஒரே ஒரு பரமாத்மா தான் அப்படின்னு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அசரீரி பயிற்சி இல்லையா. பாபா நினைக்கிறதும் அசரீரி பயிற்சி தான். ஏன்னா இந்த அசரீரி ஆத்மாவுக்கு ஒரே உறவு அசரீரி பரமாத்மா தான். அதுக்கு சரீரமே கிடையாது எப்பவுமே இல்லையா. சோ அப்ப அவருக்கு மனைவியா இப்பதான் வாழறோம் பாருங்களா. தேவதை நாராயணனுக்கு மனைவியா லட்சுமியா வாழறோம் அப்படின்னா தேவதைக்கு மனைவியா தேவதை, அது மாதிரி சத்திரிய ராமருக்கு மனைவியா சீதையா வாழறோம்னா ராமர் சத்திரியர், சத்திரியருடைய மனைவியும் ஒரு சத்திரியர் தான். அந்த மாதிரி இப்ப நாம சிவனுடைய மனைவி பார்வதி, இப்ப சிவனுடைய மனைவி உடலற்ற அந்த சிவனுடைய மனைவியும் ஒரு உடலற்ற பார்வதியாகத்தான் இருக்கணும். அப்ப உடலற்றவரா இருக்கணும், உடல் உணர்வு இல்லாதவரா இருக்கணும் இல்லையா. உடல்ல இருந்துகிட்டேதான், ஏன்னா உடல் இல்லைன்னா அவர் தான் என்னுடைய கணவன்ற அந்த ஞானம் கூட நம்மளால கேட்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. சோ ஆனா உடல்ல இருந்துட்டு தான் பண்றோம், ஆனா உடல் உணர்வை மறந்து பண்றோம். அவர் சொல்றதுக்கு அவருக்கும் உடல் தேவைதான், ஆனா அவர் உடல் உணர்வுல வரல. அதே மாதிரி நீங்க உடல் உணர்வுல வராம இருக்கணும். தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் நீக்குங்க. ஆத்மாவின் ஒரே சம்பந்தம் பாபா, எல்லாமே அவரு தான். அவரை மட்டும் நினைவு செய்யுங்க எல்லா சம்பந்தத்திலையும். கேள்வி, சோ நம்மளுடைய பலம் வந்து யோக பலம், உடல் பலம் கிடையாது. அந்த யோக பலம் 100% வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும், எப்ப அது அடைய முடியும்? அதுக்கு பதில், குழந்தைங்க நினைவு பந்தயத்துல ஓடி இறுதி நேரத்தை அடையும் பொழுது 100% பலம் வந்துடும். அந்த நேரம் நீங்க யாருக்கு புரிய வச்சாலும் உடனே இந்த ஞான அம்பு போய் அவங்க இதயத்தை தைக்கும். அதுக்கு அதுக்காக ஆத்மாபிமானி ஆகிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் ஆத்மான்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கணும் சதா, அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பழைய எல்லா கணக்கு வழக்கையும் நினைவு மூலமாவே எரிச்சிட்டேனா அப்படின்னு உங்க மனம்ன்ற கண்ணாடியில் செக் பண்ணுங்க. நினைவு பந்தயத்துல ஓடி 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 இறுதி நேரத்தை அடையும் போது அந்த பலம் வந்துடும். ஆனா முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா இறுதி நேரத்துலதான் எல்லாருக்கும் வந்துருமே இல்லையே, மம்மா பாபாக்கு எப்பயே வந்துச்சு இல்லையா? அததான் பாபா அடிக்க சொல்லு, நீங்க சரீரம் விட்டீங்கன்னா உலகமே அழிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு. உங்களுக்கு அதான் இறுதி நேரம். எல்லோருக்கும் இறுதி நேரமா ஆகுற டைம் தான் உங்களுக்கு இறுதி நேரமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடியே நம்ம இந்த கர்மாதித்த நிலையை அடையலாம், அடைய முடியும், அதுக்கு முயற்சி பண்ணுங்க. சோ அந்த பலம் வரும்பொழுது நீங்க யாருக்கு புரிய வச்சாலும் உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ அந்த நேரம் அந்த பலம் இருக்கிற நேரத்துல வந்து நீங்க அதிகமா பேச வேண்டியது இல்லை, கொஞ்சம் வார்த்தைகள். ஆனா யோக பலத்தோட அந்த அன்பு நிரம்பிய வார்த்தை அவங்களை அப்படியே மாற்றும். சோ அப்ப அப்பதான் யோக பலம். அப்ப யோக பலம்ன்றது என்னது? நினைவு பலம். நான் ஆத்மான்ற நினைவு, சகோதர ஆத்மாட்ட சொல்றேன்ற நினைவு, நான் அப்பாவை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன்ற நினைவு, அப்பாவுடைய குணத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன்ற நினைவு, இந்த நினைவோட சொல்லும் போது அப்படியே பதியும். ஆனா இதெல்லாம் மறந்து தேகம்னு பார்த்து தேகத்தின் விஷயங்களை சிக்கிக்கிட்டு சொல்றதுனால அது பதியல. அதுக்குதான் உடலை ஃபுல்லா மறந்த ஆத்மா அப்படின்ற உணர்ற ஆத்மா அபிமானி ஆகிற முயற்சி பண்ணுங்க. அது எப்படி அந்த முயற்சியில பலம் அடைஞ்சிருக்கிற நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுடைய பழைய கணக்கெல்லாம் எரிஞ்சிருச்சான்னு செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருப்பாங்க, இப்ப அவங்க தொடர்புல வரும்போது அவங்கள பார்த்தாலே வெறுப்பு வந்தது ஒரு காலத்துல, இப்ப சுத்தமாற அந்த வெறுப்பு இல்லாம இருந்தா அந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு சிலரை பார்த்தாலே அப்படியே மனசு பயங்கரமா சலனம் அடையுது இல்லையா? காமத்தினால தூண்டப்படுறீங்க, அல்லது காதல்னால தூண்டப்படுறீங்க, அல்லது ஏதோ ஒரு தேக கவர்ச்சி. சோ அவங்க உங்க தொடர்புல வந்து சுத்தமா எந்த சலனமும் இல்லாம வெறும் ஆத்மான்னு பாக்குற பயிற்சி ஈஸியா வருதா, அந்த கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி பயங்கர கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே சூழ்நிலை இப்பவும் உருவாகுது, ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு கோபமே வரல, அப்படியே ஜாலியா எடுத்துக்கிறீங்க, கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சும்மா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா என்ன அவமானப்படுத்துறாங்களே அப்படி ஒரு அவமானம். இப்ப அதே மாதிரிதான் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியல, சிரிச்சுட்டே போறீங்க, அந்த கணக்கும் முடிஞ்சிச்சு. சோ இது இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த இந்த அந்த அசுர குணங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சு சுத்தமாறும் போறத பாக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் கணக்கெடுப்பு. ஆனா அதையும் பாக்கணும், இன்னும் மீதி பெண்டிங் இருக்குது இல்லையா, அதையும் மீறி ஒரு சிலரை பார்த்தா சலனம் ஆகுது, ஒரு சிலரை பார்த்தா மட்டும் கோபம் வருது. சோ இன்னும் கணக்கு இருக்குது, அதையும் எரிக்கணும் நினைவு பலத்தின் மூலமாக. நான் யார் என்ற நினைவு, என் கூட இருக்கிறவர் யார் என்ற நினைவு, இது நாடகம் நாடகத்துல எல்லாம் கரெக்டா தான் இருக்குதுன்ற நினைவு, அந்த சக்தி ஸ்வரூபமா ஆகணும்ன்ற நினைவு, அது சகோதர ஆத்மா, அது மேல எனக்கு கருணை உணர்வை தவிர வேற எந்த உணர்வும் வரக்கூடாதுன்ற நினைவு. சோ இது எல்லாம் அட் அ டைம் உங்களுக்கு நிரந்தரமா ஞாபகம் இருக்கும்போது அதையும் ஜெயிச்சிடுவீங்க. அதனால ஆத்மா அபிமானி ஆகும் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஆத்மான்ற அந்த ஃபர்ஸ்ட் பாடம், நான் ஆத்மா அப்படின்ற அந்த ஞாபகம் வரும்போதே டக் டக் டக்னு மற்றது எல்லாமே ஓடி வந்துடும். பாடல், நீ அன்பு கடல், இது ரொம்ப முக்கியம். நீ அன்பு கடல், கோயில்ல பூசாரி வந்து மகிமை பாடுவார், சாமி அம்மன் மகாவிஷ்ணு சிவன் அவங்களுடைய மகிமையை பாடுவாங்க, நம்மளும் அவருடைய மகிமையை பாடுறோம், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க பாடுறதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்களுக்கே தெரியாது, அதே பாடுவாங்க ஏதோ ஒரு பாவனையா. ஆனா நம்ம அர்த்தமுள்ள மகிமை தான் பாடுவோம், அர்த்தமற்ற மகிமையெல்லாம் அவங்கள மாதிரி பாடிட்டு இருக்க மாட்டோம். இந்த மகிமையை பாடிட்டு அந்த தந்தையுடையவன் நான், அவரோட குழந்தை நான், நானும் அதே மகிமைக்குரியவன். அன்பு கடலா இருக்கிறீங்களே, நானும் அதே மாதிரி அன்பு கடலா இருக்கிறேன். நம்ம மகிமையும் பாடணும், பாபாவுடைய மகிமையும் பாடணும். அப்பதான் அந்த குணம் உங்களுடையதான் மாறும். நான் சாதாரண ஆத்மா கிடையாது, பரமாத்மாவுடைய மனைவி, பரமாத்மாவுடைய குழந்தை, பரமாத்மாவுடைய மாணவன். அன்பு கடல்னா நான் அன்பு கடல், அவர் மிக உயர்ந்தவர், நானும் மிக உயர்ந்தவன். மற்றவங்களாம் சூத்திரர்கள், அவங்க காமத்துல விழலாம், அசுத்த உணவுல விழலாம், கோபத்துல கோபப்படலாம், அழுது நிற்கலாம், கவலைப்படலாம். நான் ஆனந்த சுரூபமானவர், ஏன்னா எங்க நான் அவருடைய குழந்தை, சச்சிதானந்த சுரூபத்துல இருக்கிற சிவனுடைய குழந்தை இல்லையா. அப்படி அவருடைய மகிமை பாடி பாடி நான் அவருடையவன், அவருடையவன். அவர் எதுக்கு இதை சொன்னாரு? இப்ப பாபா சொன்னது ஏன் சொல்றாரு? அது இருக்கணும். இப்ப நீங்க அமிர்த வேலை அலாரம் வைக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்குது அப்படின்னும் போது அப்படியே கடற்கரை அந்த எண்ணத்தை எடுத்துட்டு வரணும். அமிர்த வேலை பற்றி பாபா சொன்னது எல்லாம், அமிர்த வேலை மகத்துவம் தெரிஞ்சுக்கோங்க, நாள் ஃபுல்லா சம்பாதிக்க முடியாததெல்லாம் அமிர்த வேலை கொஞ்ச நேரத்துல உன்னால சம்பாதிக்க முடியும். ஏன்னா நீ வந்ததே அதுக்கு தானே. அதிக வருமானம் சம்பாதிக்க வேண்டிய டைம்ல அவனால தூங்கிட்டு இருப்பானா? சோ அந்த மாதிரி எண்ணங்கள், உன் கட்டளைப்படி இருக்கணும். இந்த நேரமே நீ பலத்தை, அதாவது பாக்ஸிங் சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாதான் அங்க ஜெயிக்க முடியும். சோ அதே மாதிரி இப்ப வண்டி ஓட்டுறோம், ஹைவேஸ்ல ஓட்டுறோம், ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பா பிரேக் பிடிக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்காம அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஸ்பீடா போகுது, ஒருவேளை நடுவுல வண்டி வந்தா என்ன ஆகும், எனக்கு பிரேக் பிடிக்க வேற தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிற டைம் தான் அமிர்த வேலை. இப்ப நல்ல யோக பலம் ஏத்திக்கிட்டீங்கன்னா தான் மற்ற நாள் ஃபுல்லா ஹைவேஸ்ல போற மாதிரி திடீர் திடீர்னு மாயா வரும், இப்படி வரும் அப்படி வரும். ஆனா அங்க பலம் ஏத்திக்கிட்டீங்க, நல்ல ஞானத்தை ஃபுல்லா ஏத்திக்கிட்டீங்க, அதை அசைப்படுறது நல்ல உள்ள போயிடுச்சு அப்படின்னா ஈஸியா டக் டக்குன்னு பாஸ் ஆயிட்டு போவோம். சோ அப்ப அந்த விஷயங்கள் ஃபுல்லா அப்படி ஒரு சுத்து வரணும். அமிர்த வேலை எப்ப பாத்தீங்கன்னா அந்த ஞானம் இது எல்லாம். ஆனா புது குழந்தையா இருந்து இவ்வளவு ஞானம் எடுக்கல அப்படின்னா பழைய முரளி அல்லது அன்னைக்கு முரளி கூட போட்டு கேட்கலாம். சோ மொத்தத்துல ஞான பாயிண்ட சிந்தனை பண்ணாம நீங்க அமிர்த வேலை உட்கார்ந்து தெரியுங்கன்னா உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த புத்திக்கு பலத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அமிர்த வேலை, அமிர்தத்தை குடிக்கிற வேலை, ஞான அமிர்தத்தை. சரி, ஓம் சாந்தி. பாபா இப்ப வந்துட்டார், நமக்கு தெரியும். ஆனா அது பாட்டாகவும் எழுதி இருக்கிறாங்க. என்ன எழுதி இருக்கிறாங்க? ஒரு நொடியில தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்தின் அரசாட்சி, ஜீவன் முக்தி கிடைக்குதுன்ட்டு. அப்ப அது எப்ப கிடைக்கும்? அவர் வந்தாதான் அதை கொடுப்பார். அவர் வந்தா அதைத்தான் கொடுப்பார், ஏன்னா அவர் அதைத்தான் படைக்கிறார், சொர்க்கத்தை தான் படைக்கிறார். அதனால அவரு கிட்ட இருந்துதான் ஒரு வினாடியில ஜீவன் முக்தி நமக்கு கிடைக்குது. மனுஷனுக்கு மனுஷன் கிட்ட இருந்து கிடைக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மனுஷனுக்கு மனுஷன் கிட்ட இருந்து கிடைக்காது. பாபா என்ன அப்படின்னா, நமக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க. அஞ்ஞானத்துல இருந்து நீ கறி மீன் சாப்பிடாம, பூண்டு வெங்காயம் சாப்பிடாம, குறிப்பா மாத்தாசுக்கலாம், அதுவும் சின்ன வயசா இருந்தாங்க, கை குழந்தெல்லாம் இருந்துச்சுன்னா ஐயோ நீ பூண்டு சாப்பிடணும்பா, வெங்காயம் சாப்பிடணும்பா, கறி மீன் சாப்பிடணும்பா, குழந்தைக்கு ஆகாது சாப்பிடணும்பா, அப்படி இப்படின்னு. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா முஸ்லிம் கடையில தான் சாப்பிடுவாங்க நான்வெஜ் ஐட்டம், ஏன்னா அது ஹலால் முறைப்படி கொன்னதுனால. அதாவது அல்லாஹ் பேரை சொல்லி அந்த விலங்கு சாவிச்சா பாவம் கிடையாது, அப்படி இல்லாம சாவிச்சா பாவமா. சோ அவங்க அந்த கடைய முஸ்லீம் கடையில தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, முஸ்லீம் கறி கடையில தான் நான்வெஜ் வாங்குவாங்க. அது அவங்களுடைய நியமம். அதை யாரும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லலாம், எங்களுக்கு ஒரு நியமம் இருக்குது, நாங்க கடவுள் கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்போம், கடவுள் சொல்ற வழிபடியை மட்டும்தான் நடப்போம். அந்த கடவுள் கிட்ட இப்ப நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் ஞானம் ஆக்சுவலா. அதாவது நமக்கு நடத்திட்டு இருக்கிறது கடவுள்ன்றது அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது இல்லையா, அப்ப நாங்க கடவுள் சொல்றதான் கேட்போம் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமா, கடவுள் இவருக்கு தான் வந்துட்டாரா அப்படின்னாலே ஓகே, கடவுள்கிட்ட வந்து நம்ம கேட்கிறோன்றது ஆத்மாவுக்கு புரிஞ்சுக்கிச்சு, ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கல புரிஞ்சுக்கிச்சு, அதுவே உங்களுக்கு சக்சஸ் தான். சோ அப்ப ஜீவன் முக்தி அடையறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம், கடவுள்கிட்ட வந்திருக்கிறோம். ஏன், ஏன்னா மனுஷங்கிட்ட கிடைக்காது. அப்ப இங்க வந்தும் நீங்க மனுஷ வழி கேக்குறீங்கன்னா அதுதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒன்னு சொல்லுவாரு, என்னன்னா கடைசி நேரத்துல எவன் என்ன நோக்கி கூப்பிடுறானோ அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழையவே மாட்டான், பரமபிதாவை நோக்கி கூப்பிடுறவனுக்கு தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை. ஒரு கிறிஸ்டின் கூட சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ இத வந்து பஸ்ல சொல்லும்போது அந்த பிரதர் கிட்ட சொன்னா அப்படி ஷாக் ஆயிட்டார் அப்படின்னுட்டு. இயேசு சொல்லியிருக்காரு திரும்ப ஒரு கிறிஸ்டின் கூட சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு மனுஷன் நோக்கி கூப்பிடுறாங்க அல்லது மனுஷன் சொல்ற வழியை கேக்குறவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது, சொர்க்கம் கிடைக்காது. அப்பா பரமபிதாவுடைய வழிபடி நடக்கிறவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு அவருக்கு குழந்தையா பிறக்கணும், பிராமணனா ஆகணும், பிரம்மகுமாரியே ஆகணும். பிறந்த உடனே வாரிசு தான் நம்ம. பிறந்த உடனே அப்பா நிச்சயபுத்தி வந்த உடனே சொர்க்கத்துல கன்ஃபார்மா இடம் உண்டு. ஆனா என்ன பதவின்றதுதான் உங்க முயற்சியில இருக்கு. அதனால யாரு வந்தாலும் முதல்ல இந்த மாதிரி கேள்விகளுக்கு அடங்கிய ஒரு ஃபார்ம் கொடுத்து அவங்களை நிரப்ப வைங்க. என்னென்ன கேள்வி? ஆத்மாவுடைய அப்பா யாரு? அப்படின்ற கேள்வி கேட்டு நிரப்ப சொல்லுங்க. பிறகு சோ இது வந்து ஒரு நல்ல யுக்தி ஃபார்ம் கொடுக்கிறது. செலவாகுது அப்படின்னு பார்க்காம இதை ஃபில் பண்ண வைக்கணும். ஏன்னா இதே ஆத்மாவுடைய தந்தை யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா சிலர் வந்து வாயை மூடவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இப்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஆனா ஃபார்ம்ல ஒன்னும் அப்படியே எழுதிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதனால ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடாது. உண்மையில சூப்பரான யுக்தி. நீங்க என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆரம்பத்துல அதை ஃபுல்லா ஃபார்ம்ல போட்டு எழுதி வாங்கிடுங்க. இது மாதிரி எல்லாருமே பதில் சொல்லிருப்பாங்க இல்லையா. சோ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு அப்புறம் சொல்லலாம். ஐயோ அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியில நம்ம தான் டைம் வீணாக்கிட்டு இருப்போம். சோ அதுல ஃபில்டர் ஆகி வரும். அதுல ஆன்மீக தேடல் உள்ளவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. பிறகு இதுல ஏதோ கட்டாயம் இருக்குது. சரி, ஜீவாத்மா புண்ணிய ஆத்மா அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர ஜீவ பரமாத்மா, பாவ பரமாத்மா, புண்ணிய பரமாத்மான்னு சொல்றது கிடையாது. அப்ப ஆத்மாதான் புண்ணியாத்மாவும் பாவாத்மாவும் ஆகுது, ஜீவாத்மா. சோ ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. பரமாத்மா எப்பவும் பாவத்தின் வசப்படுறது கிடையாது. அதனாலதான் பாவ பரமாத்மான்னு சொல்றது கிடையாது அப்படின்னு புரிய வைக்கணும். ஆனா மகாத்மான்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மா மகானா ஆகும், புண்ணிய ஆத்மான்றாங்க. புண்ணியம் நிரம்பும் போது புண்ணிய ஆத்மாவா மாறும். புண்ணியம் எல்லாம் போயிடுச்சு, பாவம் நிரம்புதுன்னா பாவாத்மாவாகவும் ஆகும். சோ இதுதான் வித்தியாசம் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். நம்மளும் ஒளிப்பிள்ளை தான், அவரும் ஒளிப்பிள்ளை தான். அதுக்காக அவரை நம்ம ஆக முடியாது. ஏன்னா அவர் நிரந்தரமாக ஒரே நிலையில இருக்கிறார், எல்லாத்துலயும் நிரம்பி நிலையில இருக்கிறார். நம்மள ஒரே ஒரு தடவை அப்படி ஆக்குற, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை இழந்துட்டே வரும். ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தாங்க. பிரிஞ்சதுனால அப்பாவை மறந்துட்டோம், அவர் கொடுத்த வழியும் மறந்துட்டோம், அதனால துக்கத்துல மாட்டிட்டோம். அப்ப துக்கத்துல இருந்து மீண்டும் நம்ம தப்பிக்கணும், நம்மள விடுவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பரமாத்மாவே தான் வந்தாகணும். அவரு தான் வந்தாகணும். ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒண்ணுலாம் கடவுளே வந்தாலும் திருத்த முடியாது, அப்ப அவர் வருவார். அது இவங்களுக்கு இவங்களே அறியாம சொல்றாங்க பேச்சு வழக்குல. துக்கத்துல இருந்து விடுதலை செய்யணும்னா அவரு தான் வர வேண்டியதா இருக்குது. முதல்ல யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண வைங்க. சோ அந்த ஃபார்ம்ல என்னென்ன கேள்வி அடிச்சாங்களோ தெரியாது. இப்ப முரளியை வச்சு நாம அடிக்கலாம் அழகா இல்லையா. சோ அது ரொம்ப முக்கியம், அது ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். நம்ம ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண வைக்க பாபா சொல்றார். ஸோ இதை அப்படியே ஈஷா யோகாவில் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்றபடி ஞானம் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா தெரியாது. அதனால அவங்க உங்களுக்கு உடல் வியாதி இருக்குதா, என்ன எதிர்பார்ப்புல வந்தீங்க, அந்த மாதிரி அந்த ஃபார்ம்ல இருக்கும். எப்பவுமே அந்த ஃபார்ம் அதே மாதிரி முடிக்கும் பொழுதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபார்ம் தான் வரும்னு நினைக்கிறேன். உங்க ஆத்மாவுடைய தந்தை யாரு, சரீரத்துடைய தந்தை யாரு. நேத்து கூட சொன்னார், உங்களுக்கு குரு இருக்குதான்னு ஃபார்ம்ல போட சொல்ல. குரு இருக்கிறதுனால நீங்க கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம். சோ அப்ப அவங்க விதண்டவாதம் பேசும்போது நீங்க போட்டுட்டீங்களே, எழுதி வச்சுட்டீங்க. அவங்க எழுதிட்டாங்கன்னு போது அதுக்கப்புறம் வாயத்தை இருக்க மாட்டான். பேசுறது வேணா மாத்தி மாத்தி பேசலாம், எழுதிட்டாங்கல்ல அப்படி காட்டி சொல்லலாம். இது வந்து ஜாக்கிர் நாயக் வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டு மேடையில பேசலாம், இதெல்லாம் பிரமிப்பா கேப்பாங்க. சோ அதெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பா பாபா பண்ணுவார். சோ அப்ப ரெண்டு விஷயம் தனித்தனியா இருக்குது, ஒன்னு நான், இன்னொன்னு என்னுடையது. நான் வேற, என்னுடையது வேற. என்னுடையது நான் ஆக முடியாது, நான் ஆத்மா, என்னோடது உடம்பு. சூப்பரா எவ்வளவு அழகா பாபா பிரிச்சு கொடுக்கிறார் பாருங்க. நான் வேற, என்னோடது வேற, இது நான் கிடையாது, இது என்னோடதுன்னு சொல்லலாம் வேணா. அந்த மாதிரிதான் இந்த உடம்பு நான் கிடையாது, என்னோடது. அப்ப சொல்லணும்னா ஆத்மா, நான் வசிக்கிற இடம் எங்க இருக்குது. சோ இதெல்லாம் அந்த கேள்வி, நீங்க யாரு, உங்களுடையது என்ன, அந்த மாதிரி நம்ம கேள்வி வைக்கலாம். சோ அதுக்காக பாபா கொடுக்கிறார், சைகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பரமாத்மாவுடைய தந்தை யாருன்னு சொல்றது கிடையாது, ஆத்மாவுடைய தந்தை யாருன்னு தான் கேள்வி இருக்குது. முதல்ல தந்தையை தெரிஞ்சுக்கணும். இதுல காமெடி என்னன்னா, யூடியூப்ல சிவனுடைய தந்தை யார் தெரியுமான்னு வீடியோ, சோ உள்ள என்ன இருக்குதோ பாக்கல. பட் பாருங்க, அவனுடைய தந்தை யாருனே அவனுக்கு தெரியாது. சிவனுடைய தந்தையை அவரு கண்டுபிடிச்சு சொல்றான், சிவன் ஒரு வேட்டக்காரனா அப்படி அப்படின்ட்டு. சரி, ஆனா அந்த வீடியோ போடுறது கிறிஸ்டியன், அதுதான் காமெடி. அவங்க மதத்துக்கு மாத்துறதுக்காக அழகா இந்து மதத்தையும் கிறிஸ்டின் மதத்தையும் அப்படி இணைச்சு 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 வீடியோ போட்டு இருக்கிறாங்க. சரி, தந்தைய நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவரு தான் சத்தியம், சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப சத்தியம் அவரு தான், ஞான கடல் அவரு, எல்லோருக்கும் அப்பாவும் அவரு தான். எந்த மனுஷனுக்கும் நீதிபதி, வக்கீல், டாக்டர் இவங்க யாருக்குமே தான் ஒரு அழிவற்ற ஆத்மானே தெரியாது. ஆத்மா தான் சரீரத்தின் மூலமாக, சரீரத்தில் இருக்கிற இந்த உடல் உறுப்பு மூலமாக, வாய் மூலமாக இதெல்லாம் சொல்லுது. என்னன்னு சொல்லுது, நான் நீதிபதி, நான் டாக்டர் அப்படின்னு. இப்படி சொன்னவங்க சொன்னது ஆத்மான்னு புரிய வைக்கிறார் பாபா. ஆத்மா அபிமானியம் மாத்திர. சோ அந்த ஃபார்ம்ல கேள்வி கேட்டுட்டு புரிய வைக்கும் போது இதெல்லாம் புரிய வைக்கணும். சோ நான் வேற, என்னுடைய இது வேற, அப்ப நீங்க யார், உங்களுடைய இது என்ன, உங்க அப்பா யாரு, ஆத்மாவுடைய அப்பா யாரு, உடலுடைய அப்பா யாரு, இப்ப ரெண்டு விஷயம் ஆயிடுது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம புரிய வைக்கலாம். பாருங்க, உங்க அப்பாவை கேட்கலாம், ஆனா கடவுளுக்கு அப்பா யாருன்னு சொல்றது இல்ல. கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு அப்பா கிடையாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் அவர் தான் அப்பாவா இருக்காரு. அவரை பத்தி தான் முதல்ல நீங்க புரிய வைக்கணும். முதல்ல நம்ம கடவுளை பத்தி. அப்ப நடுவுல வந்து சம்பந்தமே இல்லாம வேதம் அது இதுன்னு எடுத்துட்டு வந்தா, சரிங்க அந்த வேதத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்க, நானும் படிச்சிருக்கிறோம், பல ஜென்மமா படிச்சிருக்கிறோம், அதை நீங்க கூட எழுதிருக்கலாம் அல்லது நான் கூட எழுதிருக்கலாம், இப்ப அது முக்கியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் உண்மை தெரியாது, எனக்கும் உண்மை தெரியாது. தெரிந்தவர் கடவுள். அவர் சொல்றத கேட்கிற நேரத்துல மனிதர்கள் இருந்த பேச்சு நம்ம நேரத்தை வீணாக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வாயை அடிக்கணும். ஏன் அடிக்கணும்னா, இங்க பேசுறது கடவுள்ன்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போகணும், அதுதான் மெயின். முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அப்ப சொல்லணும், இவருக்கு பொய்யே பேச தெரியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த சித்தர் அது இதுன்னு இருக்கும்போது நம்ம அவங்களுதுலேயே ஒரு ரெண்டு மூணு இதை கேட்டு இவங்க இப்படி சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்கன்னா, ஆமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. மனிதர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. இங்க கடவுள் டைரக்டா உண்மையை சொல்ற, சோ பொய்ய வச்சுட்டு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வேண்டாம், இவரு உண்மை மட்டும்தான் பேசுவார். அப்படியே கஷ்டமாலும் சொல்ல மாட்டார், ரொம்ப ஈஸியா சொல்லுவாரு. ஞான கடல் இவரு. இதுல இருந்து வெளிப்படுறதா மற்றது எல்லாமே. எல்லாருக்கும் அப்பா, உண்மையான அப்பா, அன்பான அப்பா, சரியான வழியை சொல்ற அப்பா, எல்லாருமேலயும் அக்கறை உள்ள ஒரே அப்பா இவரு தான். அதனால இவர் சொல்றத கேளுங்க. அவர் முக்கியமா சொல்றாரு, நீங்க நீதிபதியா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், அதெல்லாம் உடலுடைய விஷயங்கள். ஆனா உள்ள இருக்கிறது தான் ஒரிஜினல் ஆத்மா. அதுதான் அவங்க, அதுதான் நீங்க, ஆத்மா தான் நீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பாக்குறது பேசுறது எல்லாமே ஆத்மா தான். அத புரிஞ்சுக்கணும். ஆத்மா பாக்குறேன், ஆத்மா பாக்குறேன், ஆத்மா பேசுறேன், இப்படி ஆத்மா அபிமானியா பாபா மாத்துறாரு எல்லாரும். இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம், நாம ஆத்மா, மற்ற எல்லாமே சரீரத்தோட சம்பந்தப்பட்டது. ஆத்மா அவ்வளவுதான், ஆத்மானாலே நிரம்பி இருக்கு. தேட ஆரம்பிச்சீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆத்மா நிரம்பி இருக்குது. ஆனா நீங்க உடம்பு நினைச்சீங்கன்னா, உடலுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பூர்த்தியா அடையாது. கண்ணு இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கும். காது இதை கேட்கணும் அதை கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கும். கேச்சல மென்டல் தான் ஆயிடும். நான் அனைத்தும் நிரம்பிய ஆத்மா. அந்த ஒரு நினைவு தான் இந்த முழுமை நிலைய கொடுக்கும். நான் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுத்தி இருக்கிற எல்லாமே நீ ஆத்மா இல்ல உடம்புன்னு நம்ப வைக்கும், மயங்க வைக்கும். சோ அதை நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த ஞானம் இப்ப மட்டும்தான் நமக்கு தெரியும் சங்கமயத்துல. சோ அந்த ஞானம் தெரிஞ்சும் அதை உபயோகப்படுத்தலன்னா வேஸ்ட். அதனால உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, மற்றது எல்லாம் சரீரம் சம்பந்தப்பட்டது, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த சங்கமத்தில் நீங்க ஆத்மாவாகவே வாழணும். சரீரத்தின் சம்பந்தம் வரும்போதுதான் இது என்னோட அம்மா என்னோட அப்பா அப்படின்லாம் வரும். ஆத்மாவின் சம்பந்தத்துல அது சகோதரன் சகோதரன் அவ்வளவுதான். முதல்ல இத புரிய வைக்கணும். எவ்வளவு சூப்பர் இல்லையா? இதுலதான் நிறைய நிறைய பேர் அந்த கன்னியாக்கள் இந்த கல்யாணம் பண்ணணும்ட்டு வீட்டுல டார்ச்சர் பண்ணும்போது குமார் சுமைய கூட அவங்க பயப்படுறது என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணலன்னு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அப்பா அம்மா மிரட்டுறாங்க. அப்ப ஒரு பயம் வருது. நீங்க கல்யாணம் பண்ணலன்னு நான் செத்து போயிடுவேன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா நீங்க பயப்படுவீங்களா? சங்கமயுகத்துல அப்படித்தான் நமக்கு எல்லாருமே இல்லையா? எல்லாம் சகோதர ஆத்மா அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுல சகோதர ஆத்மா தான், இவரும் சகோதர ஆத்மா தான். இங்க கர்ம கணக்கு இருக்கு, அவ்வளவுதான், முடிக்கிறதுக்கு வந்துருக்கும். அதனால அதை பத்தி அப்படி எல்லாம் முதல்ல பண்ணவும் மாட்டாங்க. சோ அதுக்கு வந்து யுக்தியா ஹேண்டில் பண்றது, ஒரு சிஸ்டர் என்ன ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க, இது மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்களாம், நான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்து போயிடுவேன், எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு பாரு, எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, கல்யாணம் பண்ணா நான் செத்து போயிடுவோம்மா, சரி வா நீ நானும் செத்து போயிடலாம். கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்றதுக்கு பதில செத்தே போயிடலாம், அந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கைக்கு பதில நான் செத்தே போயிடலாம், வா நீ நானும் செத்து போயிடலாம் அப்படி அவங்க அம்மா ஆஃப் ஆயிட்டான். அது வேலைக்கு ஆகல இல்லையா? சோ இது அது எல்லாத்துக்குமே யுக்தி வழி இருக்கும் தப்பிச்சு, அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சு கரெக்டா பயன்படுத்தி வெளில வந்தோம். இன்னொன்னு அந்த அந்த பயம், அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதுதான் அது பற்று சகோதரன் ஒன்னாகாது. சரியான வழியில எடுத்துட்டு போறோம் அவ்வளவுதான். குழந்தை வந்து மருந்து சாப்பிடாததுதான், அதுக்காக விட்டுற மாட்டோம் இல்லையா, மூக்க புடிச்சு மருந்து கொடுப்போம் இல்லையா. அது மாதிரி மத்தவங்களுக்கு இந்த மருந்து நம்ம கொடுக்கணும், ஆனா ரொம்ப வலுக்கட்டாயம் இல்ல, ஆனா குடுக்கறது நம்ம கடமை. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குடுக்க ட்ரை பண்ணுன்ற அந்த திருப்தி இருக்கும் அவ்வளவுதான். பாபா சொல்றாரு, முதல்ல இத புரிய வைக்கணும், நம்ம எல்லாம் சகோதரன், கடவுளோட குழந்தை, இந்த ஒரு ஜென்மம் சகோதர உறவு மட்டும்தான் நமக்கு அப்படின்னு புரிய வைக்கணும். ஏன்னா இப்ப சகோதர உணர்வுல இருக்கும்போதுதான் உங்களால தூய்மையா இருக்க முடியும், தூய்மையா இருக்கும்போதுதான் இழந்த சக்தியை அடைய முடியும். நாராயணன் ஆக முடியும். சோ இது உண்மையிலே உலக சேவை, உலகத்துக்காக நம்ம பண்ற தியாகம்னா இதுதான். ஏன்னா உலகமே சொர்க்கம் ஆகுது. ஒரு நொடியில ஜீவன் முக்தின்ற ஆஸ்தின்னு பாடப்பட்டு இருக்குது, ஆனா யாரால அப்படி கொடுக்க முடியும் ஒரு நொடியில ஜீவன் முக்திய? ஜீவன் முக்திய யார் கொடுக்க முடியும் முதல்ல? ஏன்னா அது சத்தியுகத்துலதான், சத்தியுகம் தான் ஜீவன் முக்தி, கலியுகத்துல ஜீவன் பந்தனம். சோ அதுலயும் ரொம்ப பந்தனம், ரொம்ப ஐயோ உன்னை பார்க்காம இருக்க முடியாது, இதை சாப்பிடாம இருக்க முடியாது, இதுல விழாம இருக்க முடியாது, அப்படி பந்தனம். இதுல எல்லாத்துல இருந்தும் விடுவிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? நேத்து ஒரு பிரதர் சொன்னாரு, ஒரு ஒரு ஹீலர் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்கிறாரு. சோ அவரு கத்து கொடுக்கறாராம் இறைவனை அடைய வழி, ஒன்னு பக்தி மூலம் அடையுது, இன்னொன்னு காமத்தின் மூலம் அடையுது. போனாலே வெறும் காமம் படமே போட்டுறாராம். அதுக்கு பார்த்தா 1000-2000 பேரும் டெய்லியும் கிளாஸ்க்கு வராங்க இளைஞர்கள். பந்தனத்துல சிக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டா எல்லாரும் ஓடி ஆடுவாங்க, ஹா நான் வரேன் நான் வரேன்ட்டு. காமத்தை விடணும்னு சொன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. சோ யாரால இதை விட வைக்க முடியும்? எந்த மனுஷனாலாவது முடியும் விழ வைக்க முடியுமா? மனுஷனால காமத்துல விழ வைக்கதான் முடியும், காமத்தை விட வைக்க முடியாது, இறைவனாலதான் முடியும் இல்லையா? சோ ஜீவன் பந்தனத்துல அதிகமா கட்டி போடுறது வந்து காமம். சோ அதுல இருந்து விடுவிக்க வேற யாரால முடியும்? இறைவனால மட்டும்தான் முடியும். இத புரிய வைங்க. இங்க படிவத்தை நிரப்ப செய்யற விதி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாப்பா சார். சோ ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுங்க. இப்ப பெரும்பாலும் அப்படி பண்றது இல்ல, ஆனா பண்ணணும். சோ ஒரு டைம்ல அது இருந்திருக்கு, ஆனா நிறைய சென்டர்ல அந்த ஃபார்ம் இருக்குது பட் யூஸ் பண்றது இல்ல. சரி, சோ அப்ப அவர் ஏன் சொல்றாரு? அப்ப நம்ம பிராக்டிக்கலா அதை கொடுக்கும் பொழுது நமக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்ட்டு. சோ அப்ப நம்ம புரியும். சரி, ஆத்மாக்களுடைய இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த தேவி காட்சி அதெல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா, அந்த அதை நடத்துற பெரிய சிஸ்டரோ பிரதரோ பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க மாட்டாங்க. மேடையில ஏறி பேசுவாங்க பட் அங்க ஸ்டால் போட்டு பேசுறது அங்க பேச மாட்டாங்க. சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத அங்க பேசினாதான் தெரியும். மேடையில பேசணும், ஏன்னா மேடையில நீங்க பேசும்போது யாரும் உங்களை எதிர்த்து எதுவும் கேட்க போறது கிடையாது. அதனால நம்ம பட்டுக்கு பேசும், அது ஒர்க் ஆகுதா ஆகலையானே தெரியாது. சோ இங்க பண்ணும்போதுதான் இந்த கேள்வி எல்லாம் மத்தவங்க கேட்டு அதுல நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் போதுதான் பாபா இதை சொல்லும் போது அப்படியே நமக்கு வேலை செய்யும். ஆமா, இந்த யுக்தியை ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. ஆத்மாக்களுடைய தந்தைக்கு தான் இங்க நினைவுச்சின்னம் சிவலிங்கம் இருக்கு. அவர் உடலற்றவர், அதாவது நிராகாரர். நம்ம ஆத்மாக்களின் தந்தை அவர், உடலற்ற ஆத்மாவின் தந்தை உடலற்றவர் தான். ஆனா நம்ம உடல்ல இருக்கிறோம் இப்ப, அதுதான் சாக்காரம். சாக்காரம்னா உடல், சாக்காரத்துல இருக்கிறோம். ஆனா அவரு எப்பவுமே நிராகாரா இருக்காரு, அவருக்குன்னு உடலே கிடையாது. தற்காலிகமா பிரம்மா உடல் எடுத்து ஞானம் சொன்னாலும் கரெக்டக்குன்னு விடுபட்டு மறுபடியும் நிராகாரா ஆயிடுறாரு. அந்த நிராகாரர் வந்திருக்கணும் தானே, சும்மாவா நினைவுச்சு நம்ம வச்சிருப்பாங்க, கண்டிப்பா வந்திருக்கணும். அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர், பழச புதுசாக்குறவர். அப்ப எப்ப வருவாரு? எப்ப அழுக்காகுதோ அப்ப வருவார். அழுக்க தூய்மையாக்குறவருடைய வேலை அழுக்கா இருக்கும்போது தானே, கண்டிப்பா அந்த டைம் தான் வந்திருப்பாரு. உலகம் புதுசுல இருந்து மீண்டும் பழசாகுது, பழசுல இருந்து மீண்டும் புதுசாகுது. ஆனா உலகம் இதே தான், ஒரே உலகம் தான். ஆனா மதங்கள்ல வேற எங்கேயோ இருக்குது போல இருக்கு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா உலகத்தை படைப்பவர் அவரும் ஒருத்தர் தான், உலகமும் ஒண்ணுதான், அதை படைப்பவரும் ஒருத்தர் தான், ரெண்டு பேர் இருக்க முடியாது. கடவுள் படைப்பவர்னு சொல்லப்படுது. அவரு எப்படி படைக்கிறாரு? இல்லாத ஒரு உலகத்தை திடீர்னு வர வைக்கல, அது எப்பவுமே இருக்குது. அது பழசாக்கும் போது புதுசாக்குற, அப்படி புதுசாக்குற வேலை செய்யறவர் ஒருத்தர் தான், அவருதான் அப்பா கடவுள். அந்த புது உலகத்தை தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம். குறிப்பா பாரதம் தான் சொர்க்கமா இருக்குது. இப்ப கலியுகமா இருக்குது, பழசாயிடுச்சு. அப்ப இப்ப பாரதம் பழசாயிடுச்சு, இதே பாரதம் தான் புதுசாக போகுது அப்படின்னா, அந்த புது உலகத்தை படைப்பவர் பாரதத்துக்கு வந்து பாரதத்தை புதுசாக்கி இருக்கணும். சோ பாரதத்தை தான் புதுசாக்குற. சோ யாரு வந்தாலும் முதல்ல இந்த ரகசியத்தை அவங்களுக்கு புரிய வைங்க. இல்ல மெயின் இதுதான், கடவுள் உங்க அப்பா, ஆத்மாவுக்கு அப்பா. ஆத்மா காமம் கோபம் இந்த விகாரத்துல சிக்கி சக்தி இழந்துடுச்சு. இதுல சிக்காம சக்தி இருந்த பொழுது சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு, நீங்க தேவதையா இருந்தீங்க. ஆனா இது காலச்சக்கரம், மீண்டும் சொர்க்கம் வரும். அதுக்கு நீங்க மீண்டும் தூய்மையாகி பழைய சக்தியை அடையணும், அதுக்கு இறைவன் நினைக்கணும். அவ்வளவுதான் ஞானமே, இவ்வளவுதான் ஞானமே. இத புரிய வைக்கணும் மெயினா, அதுக்கப்புறம் மற்ற விஸ்தாரங்களும் இல்லையா, மெயின் சாரம் அதை புரிஞ்சுக்கணும். இதை புரிய வச்சுட்டு புரிய வைக்கும் போது தான் நீங்க புரிய வைக்கிற ஒன்னு ஒன்றுத்துக்கும் என்ன லிங்க்னே அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரகசியத்தை புரிய வைங்க, பாரதத்தை புதுசாக்குறாருன்ற ரகசியத்தை புரிய வைங்க. ஸோ அது நடக்க போகுதுன்றதுனாலதான் பிரதமர் வந்து தூய்மை பாரதம் திட்டம் அப்படின்னு அவருக்கு தோணுது பாரு, தூய்மை பாரதம். ஆனா அது கடவுளுடைய வேலை, நீங்க ஆத்மான்னு புரிய வைங்க. மெயினா நீங்க ஆத்மா, ஆத்மா ஏன் ஆத்மான்னு சொல்றாரு, ஆத்மா அழியாது, மறுபிறவி எடுத்து அதோடைய பாவ கணக்குகளை பாவ புண்ணிய கணக்குகளை அனுபவிச்சே ஆகணும். மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆத்மா, ஆனா நாளுக்கு நாள் பாவம் அதிகமாகுது. காரணம், உடல் உணர்வுல சிக்கிக்கிச்சு. அந்த பாவத்திலிருந்து அதை விடுபட வைக்கணும்னா உடல் உணர்வுல இருந்து விடுபட வைக்கணும். தான் உண்மையிலே ஆத்மான உணரணும் அப்படின்னு உணர வச்சு ஆத்மாக்களை ஆத்மாபிமானிய பாபா ஆக்குற கடைசியில. நான் நீதிபதி அப்படின்னு சொல்றதும், நான் வக்கீல்னு சொல்றது, டாக்டர் சொல்றது, விவசாயி சொல்றது, நான் கிறிஸ்டின்ன்றது, நான் முஸ்லீம்ன்றது, இது எல்லாமே சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயம், சரீரத்தின் தர்மம். ஆத்மா அசரீரி, அதனால எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த தர்மமும் கிடையாது. ஆத்மா தனியாகிறது, அதுதான் கர்மாதித்த ஆகிறது. அசரீரியாகி பிறகு புதுசா புது அம்மா அப்பான்னு புது சம்பந்தம் உண்டாகுது, உடல் மாறிடுது, நடிப்பு மாறிடுது. பிறகு அம்மா அப்பா எல்லாம் புதுசா ஆகிடுறாங்க, ஆத்மா மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே ஆத்மா சரீரமற்றது, சரீரமற்ற உலகத்துல வசிக்குது பரந்தாமத்துல. பிறகுதான் சரீரத்தை தாரணை செய்ய வேண்டி இருக்கிறதுனால இங்க வந்துடுது ஸ்தூல உலகத்துக்கு. இது என் பேரு வடிவம் அப்படின்னு ஆத்மா தான் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாபா தான் குழந்தைங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறார். அதுக்காக மெயினா இப்ப உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப திரும்பி போகணும், 84 பிறவி நடிச்சு முடிச்சிட்டீங்க. நீங்க இந்த 84 பிறவில வக்கீலா இருந்தீங்க, ராஜாவா இருந்தீங்க, இப்ப எல்லாம் முடிச்சாச்சு, முடிச்சு சக்தி எல்லாம் போயிடுச்சு. சோ மீண்டும் உலகத்தின் எஜமானரா ஆக போறீங்க. ஆத்மாக்கள் கிட்ட பரமாத்மா தான் உரையாட முடியும். இந்த விஷயம் யாரோட புத்தியிலும் இல்ல, அவங்க ஆத்மா தான் பரமாத்மா ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிற. இப்ப பாபா சொல்றாரு, நான் ஆத்மானால என்ன அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. ஆத்மாவுக்கு எதுவும் தேவையும் கிடையாது. சரீரத்துல இருக்கிறீங்க, சரீரம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் உணவு தேவை, அவ்வளவுதான். மற்றபடி விகாரத்தை பாக்குறது கேக்குறது அது எதுவுமே தேவை கிடையாது. அது உடல் உணர்வு ஆத்மாவுக்கு துக்கத்தை கொடுக்குது, உடலுக்குமே துக்கத்தை கொடுக்குது. சோ வெறும் ஆத்மா அவ்வளவுதான். என்னுடைய வீடு பரந்தாமம், மறந்துட்டோம். சோ அதை ஞாபகப்படுத்துற, அங்கிருந்துதான் வந்த ஞாபகம் இருக்குதா அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பாபா சொல்ற ஆத்மா தனியா கர்மாதித் ஆகிடுது. அப்படி ஆக்குறதுக்காக தான் பாபா இந்த ஞானத்தையே கொடுக்கிறார். உடல் உணர்வே வரக்கூடாதுன்னு அப்ப என்ன ஆகும்? இந்த உடலை விட்டு அப்பதான் பிரிய முடியும். என்னுடைய அப்பா கடவுள், என்னுடைய வீடு பரந்தாமம், நான் அங்க போறேன், அங்க போயிட்டு இருக்கிறேன், அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா சரீரமே கிடையாது, ஆத்மாவுக்கு சரீரம் கிடையாது, சரீரமே இல்லாத உலகத்துலதான் வசிக்கிறது. அதுதான் வசிக்கிற இடம், இது நடிக்கிற இடம். அதை புரிஞ்சுக்கணும். இங்க அதிக நேரம் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு தான் இல்லையா? ஒரு ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ரெண்டு மூணு படம் எல்லாம் நடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்ப நடிக்கிறாங்களான்னு தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா காலைல ஒரு ஷூட்டிங், மதியம் ஒரு ஷூட்டிங், நைட்டு ஒரு ஷூட்டிங், அப்ப எப்பதான் தூங்குவாங்க இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அவங்க போற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய பாப் ஸ்டார் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு டூர் டூர் டூர்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். எந்த நேரமும் ஏதோ ஒரு நாட்டுல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வீடுன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் அவங்க வசிக்கிற இடம் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய வீடு பறந்தவன். நம்ம முன்னாடியே வந்து ரொம்ப நேரம் நடிக்கிறோம், அவ்வளவுதான். இருந்தாலும் வீடு அதுதான், அது ஞாபகம் இருக்கணும். அப்ப இந்த இதுக்கப்புறம் புது அப்பா அம்மா கிடைப்பாங்க. சோ இது இதுக்கப்புறம் கிடைப்பாங்க, அதை விட்டுருங்க. எப்பவுமே அப்படிதானே, உடலை விட்டா இன்னொரு உடல், வேற குடும்பம், திடீர்னு அங்க அப்பா அம்மா நண்பு வரும். இதுக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மா யாருன்னு தெரியுது. அவங்க பிச்சைக்காரங்களா வந்து உங்க வீட்டுக்கே வந்து கூட பிச்சை கேட்கலாம், போ போ அப்படின்னு தொடச்சிடும். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? சோ ஆத்ம பயிற்சி இது. அப்ப எதுக்கு இந்த பந்தனத்துல மாட்டிக்கிறோம், எதுக்கு மாட்டிக்கணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற யாரையோ அப்பா அம்மான்னு கொஞ்சம் போறீங்க, வேற ஒருத்தவங்க உங்களை குழந்தையேன்னு கொஞ்சம். அதுதான் ஆத்ம உணர்வு. சோ இது ஞாபகம் இருந்தா அந்த பட்டில மாட்டிக்க மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு ஒரு குடும்பத்துல சுகமா தான் இருக்க போறோம், அட்லீஸ்ட் குழந்தை பருவத்திலேயாவது. ஆனா அந்த சுகமான ஒரு வாழ்க்கை போக விடாம தடுக்குது இங்க இருக்கிற பந்தனம். இங்க ஆல்ரெடி துக்கம் கொடுத்துட்டு இருக்கு, இன்னும் போக வேற விட மாட்டேங்குது. அதுக்குதான் அதை கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. வேஸ்ட் பண்ணா இன்னும் ஒரு 20 வருஷத்துல நான் வேற ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறப்பேன். அது நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது ஆத்மா, பேரு ரூபம் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, இது தெரியாமலே ஆத்மா எடுத்துச்சு, இப்ப தெரிஞ்சிச்சு, ஆத்மான்னு உணருங்க, ஆத்மான்னு உணருங்க. உங்களுக்கு ஜென்ம விரோதியா இருக்கிற ஒரு பயங்கர துக்கத்தை கொடுக்கிறவர் உங்களுடைய அப்பா அம்மாவா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஜென்மத்துல அல்லது அடுத்த ஜென்மத்துல அப்பா அம்மாவா கூட இருக்கலாம். சோ இது தெரிஞ்சாலே யாரையும் நாம வெறுக்க மாட்டோம். அதான் பாபா சார் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம திரும்பி போகணும். மெயினா இப்ப ஏன் ஆத்மான்னு புரிஞ்சுக்க சொல்றாரு? உடலற்ற உலகத்துக்கு போக போறீங்க, உடல் உணர்வு இருந்தாலே அங்க போக முடியாது. அங்க இருந்தா வந்தோம், 84 பிறவி நடிச்சோம், முடிச்சிட்டோம். ராஜாவா இருந்தோம், வக்கீலா இருந்தோம், வேலைக்காரனா இருந்தோம், எல்லாம் ஆயிட்டோம். கீழான நிலை. இப்ப என்ன பதவி இருந்தாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாததுதான் இந்த கலியுகத்துல. சோ தூய்மையான உலகத்தின் சொர்க்கத்தின் எஜமானராகிட்டு இருக்கிறீங்க. இப்படின்னு ஆத்மா கிட்ட பரமாத்மாவால மட்டும்தான் பேச முடியும்ன்ற. ஏன்னா மத்தவங்க யாருமே ஆத்மா கிட்ட பேசல. ஆத்மா கிட்ட பேசுறாங்க. காமத்தின் மூலமாக கடவுளை அடையலாம்னு சொல்ற ஒரு ஆத்மா கிட்ட பேசுற, ஆத்மாவுக்கு காமத்தை கத்துக் கொடுக்க முடியும் இல்லையா? எல்லாமே உடல், உடல் சார்ந்ததாய், உடல்ல உடலை விட்டுடாத பத்திரப்படுத்தி வையே வரலர் சொல்றது. ஆத்மா கிட்டயா பேசுற இல்லையா? இத பொன் தேகமாகணும், இந்த தேகமாகணும், ஆத்மா கிட்டயா பேசுற. சோ உடல் நினைச்சு உடல் கிட்ட பேசிட்டு இருக்க. ஆத்மா கிட்ட பேசுறது இறைவனால மட்டுமே முடியும். இது எவ்வளவு சூப்பர் பாயிண்ட். ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா பேய ஓட்டுறவங்க கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. அதுதான் இந்த பேய் கிட்ட அவரு தான் பேசுவார். அவருக்கு தெரியும் உள்ள வேற ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு அவர் பேசுவார். சோ அது வந்து அசுர வழிப்படி பேசுறது. ஏய் யாரு நீ எங்கிருந்து வந்திருக்கா அப்படின்ட்டு அவர் வச்சு மிரட்டி அப்படி இப்படி உள்ள இருக்கிற வேற ஒரு ஆத்மா இல்ல உள்ள இருக்கிற உன் ஆத்மாவே நீ மறந்துட்ட நீ ஆத்மான்னு பாபா பேசுற அன்பா பேசுற அவரால் மட்டும்தான் பேசுற. ஆத்மா தட்டி எழுப்புற ஆத்மா தூங்கிட்டு இருக்குது தட்டி எழுப்புற. இதுதான் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன் இறுதி காலத்துலன்னு பைபிள் போட்டுறதே அர்த்தம். அபிமன்யு தாயின் கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் பொழுது சக்கர வியூகத்தை பத்தி அர்ஜுனன் சொல்லி கொடுத்தாருன்றதுடைய அர்த்தம் அதுதான். அது என்ன அர்த்தம், உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா அதுதான் தாயின் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைன்ற மாதிரி காட்டிட்டாங்க. மற்றபடி குழந்தை தாயின் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு அப்ப போதிப்பாங்க. ஆத்மாவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து எழுப்புறாரு பாபா. ஆனா ஆத்மா தூங்கி அடிக்கடி கட்சியில மாட்டிக்குது. அதனாலதான் யுத்தத்துல அபிமன்யு கட்சியில மாட்டிக்கிறான் சக்கர வியூகத்துல. சோ வெளியில இருந்து வர்றதுக்கான வழியே என்னது, அந்த சக்கர வியூகத்துல இருந்து வெளில வர்றதே கர்ப்பத்துல இருந்து வெளில வர்றதுதான். அதாவது ஆத்மா உடல்ல இருந்து வெளியே வர்றதுதான். இத பரமாத்மா மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா யாருடைய புத்தியிலும் இது இல்ல. இங்க சொல்றது ஏதோ அங்கேயும் சொல்றாங்க, அது எப்படிப்பா சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் ஆத்மா கிட்ட பேச முடியுமா யாராலேயாவது பரமாத்மாவை தவிர? ஏன்னா அவங்க எல்லாரும் ஆத்மாதான் பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் ஆத்மா வேற பரமாத்மா வேற, பரமாத்மா வந்து ஆத்மாவை பத்தி பேசுவாருன்ட்டு? சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறேன். நிச்சயமா நாம 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்தி வந்திருக்கிறோம். இப்ப இது கடைசி பிறவி, திரும்பி வீட்டுக்கு போகணும். மனிதர்கள் முக்தி தாமம் போறதுக்காகத்தான் முயற்சி செய்யறாங்க. நாம ஆத்மா முக்தி தாமல வசிக்கிறவங்க. ஆனா தேகாபிமானி ஆயிட்டதுனால யாராலையும் இத புரிஞ்சுக்க முடியல. நான் ஆத்மா நிராகார உலகத்துல வசிக்கிறேன், அங்கிருந்து நடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு அங்க இருக்கிற பகவான் கிட்ட போறதுக்காக பகவான நினைக்கிறோம். எத்தனை என்னையே நினைச்சீங்கன்னா என்கிட்ட வந்துடுவீங்க. பாபா சொல்ற நிறைய பேர் கேட்பாங்க கடவுள் சொல்ற ஆமா ராகவேந்திர வேலையாரு உங்களுக்கு எல்லாம் கிடைக்காத கடவுள் உங்களுக்கு கச்சிட்டாரான். அவங்களே அறியாம அவங்களுக்கு கிடைக்கலன்னு வாய் வழியா வந்து ஆனா கச்சிட்டாங்கன்னு மற்ற டைம்ல சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாரு கரெக்டு தான் நீங்க சொல்றது, அவங்களுக்கு கிடைக்கலதான். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அது கடைசி பிறவியும் கிடையாது. இப்பதான் கடைசி பிறவி, இப்பதான் நம்ம எல்லோரும் போனோம். அதனால இப்பதான் இறைவன் இந்த செய்தியை சொல்றாரு எல்லோருக்கும். இருந்தாலும் எல்லா சாமியார்களும் அந்த முக்தி தாமத்துக்கு போகணும் கடவுள் கிட்ட போகணும் தான் அவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஜோதியோட ஜோதியா கலக்கணும். ஆனா உண்மையில அதை பத்தி தெரியாது முக்திதாம்னா என்னன்னு. தேக அபிமானியா இருக்கிறதுனால என்ன நினைச்சிட்டாங்க இந்த தேகத்தை கலத்துறது உடல் அப்பதான் ஆத்மான்ற அந்த உணர்வே இல்ல அப்ப அவங்களுக்கு இல்ல. அப்படியே அவங்க என்ன நினைச்சாங்க இந்த பஞ்ச தத்துவத்தோட தன்னுடைய உடலை கரைச்சிக்கிறது. அப்ப அவங்க தங்களையே பஞ்ச தத்துவம் நினைச்சிட்டாங்க, அழிவற்ற உயிர்னு நினைக்கல. அதனால அவங்களுக்கு புரியல எப்படி போகும் ஆத்மா அப்படின்னு புரியல. இப்ப நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கணும். என்ன பேசிக்கணும், உண்மையிலே அசுரீரி ஆத்மா சும்மா இந்த உடம்புல இருக்கிறேன் அவ்வளவுதான். என்னோட வீடு பறந்தாலும் நிராகார உலகம், அங்கிருந்து நடிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன் அவ்வளவுதான். மறுபடியும் அங்க போறதுக்கான வழியை பகவானே சொல்லிட்டாரு. அதுக்காக அந்த இடத்தையும் அவரையும் நினைவு இருக்கிறாங்க. ஏன் நினைக்கிற அதையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் ஏன் அப்படின்ற ஒரு காரணத்தோட கொடுக்கும் போதுதான் ஆத்மா கப்புன்னு புடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணு. நிறைய பாபா குழந்தை ஆகிறவங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த காமம் பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி காமம் இல்லாம குழந்தை பிறக்கும், அது எப்படி சாத்தியம், உலகம் அழிஞ்சிடாதா காமம் இல்லைன்னா. சோ அதை ஏன் கேக்குறாங்க அப்படின்னா அவங்க விடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, ஆனா அதுக்கான பதில் வேணும். தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் பாபா வந்து நீ ஆத்மா மேல வர்றதுக்காக என்ன நினைக்கிற அப்படின்னு திரும்ப 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 சொல்றதுனாலதான் நமக்கு அந்த நிச்சய புத்தி வந்து இந்த நிச்சய புத்தியோட நினைக்கிறோம். நிச்சய புத்தியோட நினைக்கும் போதுதான் ஒரு டைம்ல மத்த எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிக்கும், சுத்தமா இருக்கும், பிடிக்காது போயிடும். ஏன்னா வேற எந்த ஞாபகம் வந்தாலும் ஆத்மா உணர்வு கட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கும். இப்ப எல்லாத்தையும் எதிரியா மாயையா பார்ப்போம். சரி, அதனால யாரு வந்தாலும் முதல்ல ஆத்மா வேற சரீரம் வேற தனித்தனின்னு புரிய வைங்க. ஆத்மாவிலதான் மனமும் புத்தியும் இருக்குது. சைத்தன்யமா இருக்குது ஆத்மா. ஆத்மா எப்பவுமே சாகாது, அழிவற்றது. சரீரம்தான் அழியும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அந்த நிராகார பரமாத்மா சிவன். அவருக்கு உருவமே இல்லைன்றது தப்பு, கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவம் இல்லை, அவ்வளவுதான். ஆத்மா மாதிரியே அவரும் ரொம்ப நுட்பமான சின்ன புள்ளி. ஆனா எல்லாரையும் விட மிகப்பெரிய புத்திசாலி பாபா. ஏன்னா ஞானம் நிரம்பியவர். மிகப்பெரிய புத்திசாலினா சயின்ஸ் பாலிடிக்ஸ் எல்லாமே தெரியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எது தெரியணுமோ அது மட்டும் தெரியும். அது மட்டும் தெரிஞ்சவங்க தான் புத்திசாலி. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க உண்மையிலே முட்டா இல்லையா. பாத்தீங்கன்னா ஒருத்தர் டிவில ஃபேமஸா ஒருத்தர் பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஒரு யோகாசனம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அவ்வளவு எல்லா யோகா டீச்சருமே அப்படிதான் பண்ணுவோம். அது பாட்டுக்கு பல வருஷமா ஓடும். அவர் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னது அடுத்த தடவை வராது. அத்தனை யோகா இருக்குதா, அத்தனையும் பண்ணிட்டு இருந்தானா வாழ்நாள் ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப இல்லையா, நமக்கு தேவையானதை தவிர மற்றதை தெரிஞ்சுக்கிறத முதல்ல டைம் வேஸ்ட் தான். சோ பாபாவே பாருங்கள், உங்களுக்கு நாராயணன் ஆகுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்றாரு. நாராயணன் ஆகுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்கணும், அதை மட்டும்தான் பண்ணணும். நாம கீதையின் பகவான் அவர் சொல்றாங்க. இப்ப பாருங்க, மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எல்லாத்துடைய சாரம் கீதை. எல்லாத்துடைய சாரம். அதனாலதான் அது அவ்வளவு ஃபேமஸ். இப்ப குரானில் ஒளிந்திருக்கும் கீதா சாரம் அப்படின்னு ஜென்ரல் வீடியோல போட்டிருக்கோம். அப்படின்னா நம்ம எல்லாத்துமே பாத்தீங்கன்னா அது ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நிச்சய புத்தி வேணும், அவ்வளவுதான். இதை நம்புறதுக்கு, இதுதான் உண்மைன்னு நம்புறதுக்கு ஏதோ ஒரு காரணம் கொடுங்க, நாங்க வந்துடுறோம். இப்படிதான் எல்லாருமே இயங்குறாங்க. சோ அதுக்கு காரணம் கொடுக்கணும். எல்லா பக்தர்களுடைய அன்பும் அவரு அந்த ஒரு கடவுள் மேலதான் இருக்குது. ஆனா அச்சிக்கிறாங்க, எல்லாருடைய அன்பும் அவரு மேலதான் இருக்குது, ஆனா அவரை பத்தி தெரியல. அவங்களுக்கு புரிய வைங்க. பாருங்க, நீங்க அழிவற்ற உயிர் இல்லையா. செத்ததுக்கு அப்புறம் நான் என்ன கவலைப்படணும், கொண்ணா பாவம் தின்னா போச்சுன்றாங்க. அப்ப அவங்க உடல்னே நினைச்சுக்கிறாங்க. அதனால தெரியல அந்த பாவம் அடுத்த ஜென்மத்துல தொடரும்னு தெரியல. சொல்லணும், ஆத்மா வேற உடல் வேற குழந்தை. நீ உடல் மூலமா தப்பு செஞ்சாலும் பண்றது ஆத்மா, அது வேற ஒரு உடல் எடுத்தாவது தண்டனை கண்டிப்பா அனுபவிச்சிடும். ஆத்மானு புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு சினிமா பாட்டு பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு இருப்பதை மறந்து இஷ்டம் போல ஆடுறாங்க, ஆடாத ஆட்டம் என்ன, அந்த பாட்டுல வரும். அப்ப நியாய தீர்ப்பு இருப்பதை மறந்து அப்படின்னு சொல்றதை விட ஆத்மான்றத மறந்து ஆடுறான், அதுதான் கரெக்ட். ஆத்மான்னு ஞாபகம் வந்தாலே தானவே நியாய தீர்ப்பை பத்தி பயப்பட மாட்டாங்க. ஏன்னா உடல் நினைச்சிட்டு இருக்காங்க பைபிள் குரான் எங்கேயுமே காமம் தப்புன்னு போடல, காமத்துல விழுறாங்க. அவங்களே கடவுளே கறிமீன் எல்லாம் சாப்பிட்டு சொன்னார்னு போட்டாங்க. அப்புறம் எங்க நியாய தீர்ப்பை பத்தி என்ன பாவம் பண்ண, பாவமே பண்ணலையே அவங்க. ஏன்னா அதுல பாவம் எல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நியாய தீர்ப்பு சொல்லி பயப்படுத்தினா யார் பயப்பட போறா? மெயினா அவங்க ஆத்மான்னு புரிஞ்சா தப்பு பண்ண மாட்டான். அதுதான் புரிய வைங்க, ஆத்மா வேற சரீரம் வேற. இப்ப நீ கிறிஸ்டின் மதத்துல பிறக்கலாம், அடுத்தது முஸ்லீம் மதத்துல, அடுத்தது இந்து மதத்துல மாறி மாறி பிறக்கலாம். ஆனா நீ எந்த மதத்துல இருந்தாலும் செஞ்ச பாவத்துக்கான தன்மை கண்டிப்பா உண்டு. ஒரு ஒரு மதத்துக்கு ஏத்த மாதிரி தனித்தனி இது பாவம், இந்த மதத்துக்கு இது பாவம், இந்த மதத்துக்கு இந்த பாவம், எல்லாத்துக்கும் ஒரே தான். ஏன்னா ஆத்மா எல்லாமே ஆத்மா தான். ஆனா அந்த ஆத்மாவுக்கு இப்ப ஞானம் இல்ல, அதை நிரப்புறதுக்கு பரமபிதா பரமாத்மா வந்தார். அவர் தான் ஞானத்தின் கடல், கீதையின் பகவான். எல்லா பக்தர்களுடைய அன்பும் அந்த ஒருத்தர் மேலதான் இருக்குது. ஏன்னா ஒரு அன்பு கடல், அன்பு கடலான பரமாத்மாவோட இருக்குது அந்த ஒரு கடவுள், ஒரு பகவான் பக்தர்களை எப்படி கவர்ச்சிக்கிறார் பாருங்க. ரம்ஜான் மாசம் வந்துச்சுன்னா எச்சி கூட முழுங்காம இருக்கிற அளவுக்கு அவங்க அந்த வைராக்கியம் நோன்பு இருக்கிறாங்கன்னா அது அன்புனாலதானே. இப்ப எந்த அளவுக்கு அவர் பிடிச்சி இழுக்கிறாரு, அவரை பத்தி தெரியாட்டினா கூட அவர் பக்கம் இழுக்கப்படுறாங்க எல்லாரும். அந்த பகவான் ஒருத்தராத்தான் இருக்கணும், மற்ற அனைவருமே பக்தர்கள். அழுக்கானவங்க, அழுக்கை நீக்கிறவர், அழுக்கை நீக்கிறவரை தான் நினைக்கிறாங்க. அப்படின்னா நிராகாரமாக ஒருத்தர் தான் இருக்கணும், மற்ற எல்லாருமே அவருடைய படைப்பு. சோ இது குரான்ல இருக்குது இல்லையா, முஸ்லிம்கள் வந்து அதுதான் படைப்பவர் ஒருவரே, மற்றது எல்லாம் அவருடைய படைப்புகள்ன்றாங்க. கரெக்டு தான், ஆனா எப்படி படைக்கிறார் அது மட்டும் அவங்களுக்கு தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட படைப்பு, பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்காருன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. மனித குலமும் அவருடைய படைப்பு. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பாபா, அவர் பரந்தாமத்துல வசிப்பவர். எப்படி ஆத்மா ஒரு சின்ன புள்ளிய நட்சத்திரம் மாதிரி இருக்குதோ அதே மாதிரிதான் பரமபிதா பரமாத்மாவும் இருக்கிறார். ஏன்னா மிக உயர்ந்தவர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்களையும் படைத்தவர் சிவபாபா தான், அவங்களையும் விட உயர்ந்தவர். சோ பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மவாதனத்தின் படைப்புகள். சோ அடுத்தது ஸ்தூலவாதனத்துல மனிதர்கள் லட்சுமி நாராயணன். சோ எல்லாரையும் படைப்பவர் பாபா தான், ஆனால்தான் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், உயர்ந்த இடத்திலையும் இருக்கிறார் பரந்தாமத்துல. ஆனாலும் ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா தான், அதனால அவரும் ஒரு நட்சத்திரம் மாதிரிதான் இருக்கிறாரு. உலகமும் ஒண்ணு. சோ இப்ப பாபா சொன்ன விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரியே இருக்குது இல்லையா, உலகம் ஒண்ணுதான், அவர் ஒருத்தர் தான் அப்பா. ஏன்னா அந்த அந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் நம்ம புரிய வைக்கணும். மெயினா தனியா சொர்க்க நரகம் கிடையாதுங்க, இதுதாங்க சொர்க்கம் இல்லையா. அப்ப அந்த கிறிஸ்டின் பிரதருக்கு புரிய வைக்கும் போது, பஸ்ல புரிய வைக்கும் போது இதான் சொன்னா, சொர்க்கம் இப்ப இறைவன் படைச்சதே சொர்க்கம் தான். இப்ப பாவம் செஞ்சாங்கன்னா துரத்திட்டாங்கனாங்களே, எங்க துரத்துனாங்க? ஏன்னா அவர் படிச்சதே சொர்க்கம் தானே, வேற எந்த இடத்தையும் படிக்கல, வேற எவங்க துரத்திருக்க முடியும்? அப்ப இதுக்கான பதில் எல்லாம் அதுல கிடையாது. அப்ப அவங்க யோசிப்பாங்க, நம்ம கிட்ட ஃபுல் ஆன்சர் இல்ல, பைபிள் வந்து ஒரு முழுமையான புஸ்தகம் இல்ல அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்காங்க. அப்பதான் நம்ம சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. சோ அதையும் நம்ம நிரூபிக்கணும், ஆனா மரியாதையோட நிரூபிக்கணும், அவ்வளவுதான். சோ இதே உலகம் திரும்ப அப்படியே நடக்கணும். இந்த உலகத்துல என்னெல்லாம் கடந்த 5000 வருஷம் நடந்துச்சு, அது திரும்ப நடக்கணும். எந்த தர்மமா இருந்தாலும் எல்லாருமே இந்த சக்கரத்துல சுத்தி வந்தே ஆகணும். ஆனா அதுல முழுசா சுத்தி வர்றது தேவதா தர்மத்தை சார்ந்த நாம தான். எல்லா நடிகர்களும் அவங்கவுங்க பங்க நடிக்கிறாங்க, யாருடைய பங்கும் மாற முடியாது. அதனால அவங்கவுங்க பங்க அவங்க நடிச்சே தீரணும். இப்ப அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றது வேஸ்ட். ஆத்மாவுடைய தந்தை யார் அப்படின்னு முதல்ல புரிய வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஞானம் நாடகத்துல உள்ளது திரும்ப அப்படியே நடக்கும். ஒவ்வொரு ஆத்மாவும் அதோடைய நடிப்ப திரும்ப அப்படியே நடிக்க மாத்தவே முடியாது, மாறாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை மாத்த முயற்சி பண்றது தேவையா? தேவையற்றது இல்லையா? இப்ப என்ன மட்டும் நான் மாத்திக்கணும். இப்ப நான் ஆத்மான்னு உணரணும். சோ என்னை மாற்றக்கூடிய சக்தி, அதாவது நல்ல வழியில மாற்றக்கூடிய சக்தி பரமாத்மா தந்தைக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் யாருன்னு புரிய வைக்கணும். அவர் உங்களுடைய அப்பா, ஆஸ்தி கொடுத்தவர், கடவுள் அன்பானவர், அன்பானவர் எப்படி அன்பானவர் இல்லையா? உங்களை எதிர்த்து அவனுக்கு கொலை பண்ணுங்க, துக்கம் கொடுத்தா அவனுக்கு ஈக்குவலா துக்கம் கொடுங்க, அல்லாஹ் ரொம்ப அன்பானவர் இப்படின்னா எங்க அவர் அன்பானவர் நினைப்பாங்க இல்லையா? உண்மையில எப்படி அன்பானவர்ன்றத நம்ம புரிய வைக்கணும். அது ரொம்ப அவசியம். எல்லோரும் அதே மாதிரி நிறைய நினைப்பாங்க, நடந்தே நடக்குமா ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு சொல்லணும், ஆமாங்க நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கர்மத்தின் விதிப்படி பட்டீங்க, இப்ப சந்தோஷமான நியூஸ் வந்துருச்சு, இனி கஷ்டமே இருக்காது. சோ இப்ப இறைவன் சொல்ற மாதிரி நடங்க, அதை புரிய வைக்கணும். ஓ காட் ஃபாதர், இறை தந்தையே அப்படின்னு அவரைத்தான் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது யாரு? ஆத்மா. ஏன்னா அவர் யாருக்கு அப்பா? ஆத்மாவுக்கு. ஆத்மாவின் தந்தை பரமபிதா பரமாத்மா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா யாரோடய அதிகமா விவாதம் செய்ய வேண்டியது இல்லை. சொல்ல வச்சுட்டு கடவுள் சொல்றாரு, நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு புரிய வைக்கிறோம், ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். அவ்வளவுதான். ஏன்னா சொல்ல வேண்டியது கடமை சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நீங்க வாதம் பண்ணி புத்திசாலித்தனத்தை காட்டுறீங்க, இப்ப இறைவனோட புத்திசாலின்னு நீங்க நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க அப்படி நினைக்கல, நாங்க கிளம்புறோம், அவரோட புத்திசாலி யாரும் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும், பாய் அப்படின்ட்டு போயிடும். ஏன்னா கடவுளோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது அவங்க கோச்சிக்க மாட்டான், மனுஷனோட கம்பேர் பண்ணி புத்திசாலி இல்லைன்னா தான் கோச்சிக்குவாங்க. சரி, ஒரு நொடியில ஜீவன் முக்தி அப்படின்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற, ஒரு நொடி தான் அந்த ஜீவன் முக்தி இல்லையா? உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சு இன்னொரு தாயின் கர்ப்பத்துல பிரவேசிக்குது பாத்தீங்களா, அது வந்து ஒரு நொடியில எடுக்கிற முடிவு தான். ஏன்னா அந்த அந்த உடலை விட்டு பிரியும் பொழுது அந்த ஒரு நொடியில அந்த ஆத்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதுதான் அடுத்த பிறவி நிர்ணயிக்குது எப்பவுமே. அதே மாதிரிதான் இப்பவுமே. அதுக்குதான் பாபா சொல்றாரு, குழந்தைகளே ஆத்மாபிமானி ஆகுங்க. ஏன்னா ஒரு நொடியில ஜீவன் முக்தி, அந்த ஒரு நொடியில ஒண்ணு. அப்ப அந்த ஒரு நொடி வந்து நீ கவனக்குறைவா டிவியில பார்த்த ப்ரோக்ராம், அரசியல் நிகழ்வு, அல்லது நமக்கு நடந்த அநியாயத்தை எத நினைச்சிருந்தாலும் பிறவி மோசமா ஆயிடும். சோ அதுக்குதான் அந்த எச்சரிக்கை. இது கடைசி நொடி, இது கடைசி நொடி அப்படின்னு அம்மா பண்ண பிராக்டிஸ். ஏன்னா அந்த அந்த ஒரு நொடி நிர்ணயிக்குது. நீங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்கன்னு முக்கியம் இல்ல. சொல்லுவாங்க இல்லையா, நல்லவன்னு கெட்டவன்னு பேர் எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி, நல்லவன் பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தொடர்ந்து நல்லவனாவே இருந்தாதான் நல்லவன். ஆனா அந்த நல்லவன் ஒரே ஒரு சின்ன கெட்ட காரியம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவன் கெட்டவன்டுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த கடைசி நொடி. எல்லாம் பக்கம் இருந்து கடைசி ஒரு நொடி விகார சிந்தனை வந்துருச்சுன்னா போச்சு. அதனாலதான் பாபா சொல்றார், அந்த விகார சிந்தனை வர்றதுக்கு காரணம் நீ உடல்னு நினைச்சதுதானே. சோ ஆத்மா அபிமானி ஆக, ஆத்மா 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 இதை தவிர வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இது அழுக்கான உலகம், தெய்வீக தந்தைய தெரிஞ்சிக்காததுனால எல்லாம் அனாதைகள் ஆகிட்டாங்க, நாஸ்திகர் ஆகிட்டாங்க. அப்பாவை தெரிஞ்சுக்கலன்னா அவங்க அனாதை, புத்திசாலி கிடையாது இல்லையா. சத்தியுக சாரி இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா விபச்சார சந்ததியினரே அப்படின்னு கூப்பிடுவாரு. சோ பைபிள படிக்கும்போது நமக்கு புரியாது, என்னடா இவரை போய் கடவுள்ன்றாங்க, இவ்வளவு மோசமா பேசுறாரு அப்படின்னு தோணும் நமக்கு. இப்ப ஞானத்தை புரிஞ்சுக்கும் போது தெரியுது, அவர் காமத்தை தான் அப்படி சொல்ற, காமத்தினால பிறந்தவங்களே அப்படின்னு சொல்றாரு. காமத்தை தான் விபச்சாரம்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அனாதைகளேன்ட்டு, அனக்கு வச்சுக்குவாங்க இல்லையா. ஆனா அதான் உண்மை, அப்பாவை தெரிஞ்சுக்கலாம்னா அனாதைகள் தான். இப்ப பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, உண்மையில அவங்க யாரு அப்ப? அனாதைகள். ஆக்சுவலா எல்லாருமே அனாதைகள் தான், யாருக்குமே தெரியாது. அதான் அவங்க பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க, நான் அனாதைன்ட்டு. ஏன்னா அப்பாவை தெரிஞ்சுக்கல, எல்லாம் அனாதை. அழுக்கான உலகம், அழுக்க ஆக்குனது தேக உணர்வு, அதனால தேக உணர்வு விட்டுடுங்க. சத்தியுகத்துல பாக்கியத்தை அனுபவிக்கணும், அங்க பாபாவை நினைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பாரதவாசிகளுக்கு பாபா கிட்ட இருந்து பாக்கியம் கிடைக்குதுன்னு உலகத்தினருக்கு தெரியல. ஏன் கடவுள் இந்தியாவில மட்டும்தான் பொறுக்கணுமா, வேற எங்கேயும் பொறுக்க தேவையில்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க. பெரும்பாலும் அப்படி கேக்குறவங்க பாத்தீங்கன்னா மற்ற மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க வேற ஒரு நாட்டுல இருந்த ஒருத்தரை கடவுள்னு ஏத்துக்கிறாங்க இல்லையா, இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரியல, இந்தியாவில மட்டும் இத்தனை சாமியான்னு நக்கல் பண்றாங்க. ஆனா அவங்க சாமி கிடையாது. ஆனா எப்படி அந்த பாக்கியம் கிடைக்குது பாரதவாசிகளுக்கு மட்டும் அப்படின்னு தெரியல. யாருக்கிட்ட இருந்து கிடைக்குது? கடவுள் கிட்ட இருந்து கிடைக்குது. கடவுள் இங்க வந்து இந்த ஞானத்தை கொடுக்கற, இந்த ஞானத்தின் மூலமா கிடைச்சி அவங்க அப்படி ஆனாங்கன்னு உலகத்தினருக்கு தெரியல. ஆனா அங்க ஆன பிறகு அவங்க எந்த சாமியும் கும்பிட மாட்டாங்க, கடவுளை நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப நினைத்து நினைத்து தன்னை தூய்மை ஆக்குனதுடைய பலன் அங்க அனுபவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மள சுத்திய பாருங்க, சாமியார்கள் இருக்கிறாங்க, வைராக்கியமா தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா. எல்லாரும் ஒண்ணு மோசமா இருக்கிறது கிடையாது. சோ அதே மாதிரி கன்னிகாஸ்திரிகள் அவங்களும் தூய்மையா இருக்கிறாங்க, அதுல ஒரு சிலர் மோசமா இருக்கலாம் பட் ஆனா தூய்மையாவும் இருக்கிறாங்க. சோ அப்ப ஆனா அவங்க எந்த பலனுமே அனுபவிக்கல. அவன் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க அது அந்த மதத்துடைய துறவரமா இருக்க மாதிரிதான் அது. ஒவ்வொரு பிரிவிலுமே அவங்க கன்னிகாஸ்திரியா பிறகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா நீங்க ஒரே ஒரு பிரிவிதான் தூய்மையா இருக்கிறீங்க. ஆனா இதோடைய பலன் 2500 வருஷம் உலகத்தின் அதிபதி ஆகுறீங்க, அப்ப ஏன் இருக்கக்கூடாது? சோ இது வந்து நம்ம போதை ஏத்தணும், அவங்கள எல்லாம் பார்க்கும் பொழுது போதை ஏத்தணும். கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் ரோட்ல போனாங்கன்னா அவங்களை பார்க்கும்போது டக்குன்னு இந்த ஞானம் வரணும், பாவம் தூய்மையா இருக்கிறாங்க ஆனா எதுக்காக இருக்கிறோன்னு தெரியாம இருக்கிறாங்க. கடவுளை உழுந்து உழுந்து கும்பிடுறாங்க, அவங்க கூட நம்மளே போட்டி போட முடியாது. திருவண்ணாமலைய நைட்டெல்லாம் கண்ணு வச்சு சுத்துறாங்க அந்த மலையன்னா அது என்ன சாதாரண விஷயமா? ஆனா பாவம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிறாங்க. நமக்குதான் தெரியும். சோ அப்ப அந்த போதை இருக்கணும். இவங்க நைட்டு ஃபுல்லா இந்த மலையை சுத்துறாங்கன்னா அது 7-8 மணி நேரம் ஆகுது சுத்தி முடிக்க. 7-8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட ஆகும். சோ சுத்துற வேகம் எல்லாம் பொறுத்து. அப்ப மாசத்துக்கு ஒரு நாள் 10 மணி நேரம் கண்டினியூஸா அவங்க ஸ்தூலமா சுத்துறாங்கன்னா நான் ஏன் சூக்ஷ்மமா சக்கரத்தை சுத்திட்டு இருக்க கூடாது? பாபா நினைவு அப்படியே நிரந்தரமா ஃபுல்லா பாபா நினைவு ஏன் சுத்தக்கூடாது? அவங்கள நினைச்சு நினைச்சு கூட சுத்தலாம். பாபா சொல்லிருக்காரு இல்ல, நடந்துகிட்டே நினைங்க தூக்கம் வருதுன்னா. சரி, நீங்க கூட திருவண்ணாமலைக்கு கிரிவலமே கூட போயிட்டு நினைங்க இல்ல, ஏன்னா அங்க வந்து ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு சொல்லிக்கிட்டே நடப்பாங்க. அந்த கோஷ்டியோட போலாம் நம்ம போய் அப்படிதான் நினைக்கணும்னா பண்ணலாம். ஆனா பாபா நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் கொடுக்கல. பட் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு அதுவும் ஒரு யுக்தினா அதையும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்ப மட்டும்தான் சொர்க்கத்துல போய் நினைக்க போறது கிடையாது. எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாக்கியத்தை உருவாக்கிடுவீங்க, அங்க போய் அதை அனுபவிப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ரகசியம் தெரியல, தெரியாமலே அவங்க சுத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்ல. முயற்சி பண்ணுங்க. பாரதமே சொர்க்கம் ஆகிடுது, ஆனா அதே பாரதத்தை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நரகமா ஆக்குனது இந்த ராவணன். கடவுள் கிடையாது, புதுசாக்குறதுதான் கடவுளுடைய வேலை. இருந்தாலும் புதுசுல வந்து மீண்டும் கண்டிப்பா பழசாகியே தீரணும், பழசாகியே தீரணும். புதுசாவே கடைசி வரைக்கும் எதுவுமே இருக்காது. அதுக்கு உதாரணமா சொல்றாரு, ஒரு பில்டிங்கோடைய ஆயுள் 100 வருஷம்னா 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, பழசுன்னு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உலகம் 5000 வருடம் ஆயுள் கொண்டு, அதுல பாதி 2500 வருஷம் முடிஞ்சோடனே அது பழசாயிடுது. மீண்டும் அத புதுசாக்குறது யாரு? வீட்டை இடித்து திருப்பி கட்டுவேன் அப்படின்னு பைபிள்ல வரும். சோ பாபா இங்க கொடுத்த ஞானம் அங்க வெளிப்படுது பாருங்க. வீட்டை பாபா உதாரணம் சொல்றாரு, அது ஒட்டுமொத்த உலகத்தை குறிக்கிறது. எவ்வளவு மெய்சில் இருப்பாருக்குல்ல. இது பக்கா கிறிஸ்டினா இருந்து ஒருத்தர் பக்கா பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்னா அவங்க தலையில இந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா உலகம் ஃபுல்லா கிறிஸ்டினா இருக்கிறாங்க. அவங்கள மாத்துறதுக்கான முயற்சி கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். உங்க சகோதரர்கள் தானே இல்லையா, பண்ணணும் இல்லையா? சரி, பண்ணுங்க. ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்குங்க. அப்படி இல்ல நான் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா, ஆனா எப்படி வழின்னு தெரியலன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் கண்டிப்பா வழி கொடுக்கறேன். நிறைய இருக்குது. ஏன்னா அந்த சகோதரர்கள் இருப்பது பாபாவுக்கு வந்து கிறிஸ்டின்னா அவ்வளவு பிடிக்கும். அவர் சொல்றாரு அவங்களுக்குன்னே தனியா ஒரு மண்டபம் எடுத்து பண்ணுங்கன்ற. ஆனா அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவங்களோட கேரக்டர் வித்தியாசமா இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், கண்டிப்பா ஏந்திருப்பாங்க. இப்ப இந்துக்கள் மட்டும் கோயில்ல போய் வைக்கிறாங்க, எல்லாரும் பாபா குழந்தை ஆயிடுறாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும். ஆனா நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கணும். மறுபடியும் புதுசாக்குறது யாரு? அப்ப நம்ம இது போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம். நான் கூட ஆக்சுவலா நினைச்சேன் கிறிஸ்டின் எல்லாம் இந்த ஞானமே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது பொய்ன்னு இப்ப நிரூபிக்கிறாங்க. எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, இப்ப அதிகமா என்னுடைய ஜென்ரல் வீடியோ பாக்குறது கிறிஸ்டின்ஸா தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வீடியோ தான் அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஊறப்பட்ட கமெண்ட் அதிகமா வருது. சோ அதை வச்சு தெரியுது, அவங்க திட்டி தான் போடுறாங்க கமெண்ட். பட் ஆனா பாக்குறாங்கல்ல, பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏந்திருப்பாங்க. புதுசாக்குறது யாரு? பாபா. இந்த செய்தியை எல்லோருக்கும் தெரியப்படுத்த போறது யாரு? நாம தான் பண்ணணும். சோ அதே மாதிரி முஸ்லீம்ல இருந்து பாபா குழந்தை ஆனவங்க அவங்களுக்கும் இந்த கடமை இருக்குது, அவங்களை எழுப்புறது கண்டிப்பா பண்ணணும். திரும்பவும் எப்படி நடக்குது? அது எப்படி திரும்ப புதுசாகும் அப்படின்னு புரிய வைங்க. உலகம் தூய்மையாத்தான் இருந்துச்சு, ஆனா யாரோ அப்படி தூய்மை ஆக்கி இருக்கணும். செம சூப்பர்ல ரேண்டம் தியரி சொல்லுவாங்க, ஒரு பொருள் தானாகவே வந்து சிதைவு அடைஞ்சுகிட்டே இருக்கும், அதாவது சிதறி போய்கிட்டே இருக்கும், ஒழுங்குல இருந்து ஒழுங்கற்றதாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்படி ஒழுங்கா இருந்துச்சு, யார் ஆக்கினா? சூப்பர் பாயிண்ட் இல்ல. அப்ப யாரோ அதை பண்ணிருக்கணும். ஏன்னா ஒழுங்கற்று போறது இயற்கை. ஒழுங்கானது எப்படி நடந்துச்சு தானா? இப்ப ஒழுங்குபடுத்தனா அதுக்கு சக்தி வேணும், யாராவது பண்ணணும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப இது யாரோ பண்ணிதானே இருக்கணும். செம்ம சூப்பர் பாயிண்ட். தானாவா வந்துச்சு, யாரோ பண்ணி இருக்கணுமே. அப்ப அழுக்கை நீக்கி தூய்மை செய்பவர் ஒரு பாபா தான், அவர்தான் தூய்மை ஆக்குபவர். அழுக்காக்குனது யாரு, தூய்மை ஆக்குனது யாரு அப்படின்னு யாருக்குமே புரியாது, புரிய வைக்கவும் தெரியாது. பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பாபாவுக்கு சொந்தமானவர் ஆகிட்டீங்க, அவருடைய காரியம் தான் உங்க காரியம். இனி ராமர் வாழற இடமே சீதைக்கு அயோத்தின்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம், ராமர் வழியே சீதையின் வழி, சிவபாபாவுடைய வழியே ஆத்மாக்களாகிய சீதைகளாகிய ஆத்மாக்களின் நம்மளுடைய வழி. சோ அவருடைய வேலை தான் நம்மளுடைய வேலை, புரிய வைங்க. அப்பானா அப்பா தான், அப்பாவை வந்து நான் பாதி ஏத்துக்கிறேன் முக்காவாசி ஏத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சமசூப்பரா சொல்றாரு இல்லையா, கடவுள் நம்பிக்கைத்தான் ஏதோ கொஞ்சம் இருக்குது, அது என்ன கொஞ்சம் இருக்குது, அவர் உங்க அப்பாவா ஏதோ கொஞ்சம் அப்பா தான் நினைக்கிறேன்னு சொல்லுவீங்க? அந்த மாதிரி இதுன்ற எவ்வளவு சூப்பரா சொல்றா இருப்பாரு. ஒரு ஒரு பிரதர் வந்து சொல்றாரு, இதுமாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேக்குறான். அவரு இருக்கு, கோயிலுக்குலாம் போவேன், ஆனா என் கோயிலே வீழ்ந்து கிடப்பாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற. அப்ப அத கடவுள் யாரு என்ன உறவு, அப்பா இருக்குது பட் அப்பாவே நினைச்சிட்டு இருக்கலாம் எனக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல, புரிய வைங்க. அப்பானா அப்பாதான், அது என்ன பாதி பிடிக்கும் முக்காவாசி பிடிக்கும், பாதிதான் ஏத்துக்கிறேன் முக்காவாசி ஏத்துக்கிறேன், என்ன இது? குரான்ல வரும், குரான் வந்து இறைவனுடைய மகா வாக்கியம் கிடையாது, பட் இறைவன் சொன்ன மாதிரி சொல்லி அது என்ன, நான் சொல்றேன் ஒரு சில கட்டளை ஃபாலோ பண்றீங்க, ஒரு சில ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா பாபா இங்க கேக்குறதா அங்க அப்படி வெளிப்படுது இல்லையா. அப்பானா அப்பா தான், அப்பா சொல்றது சரினா அப்பா சொல்றது மட்டும்தான் சரி, ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். ஆனா மாயா என்ன பண்ணிருது, தேக அபிமானத்துல எடுத்துட்டு வந்தது, அசுத்த அகங்காரத்துல எடுத்துட்டு வந்துருது. அப்பா ஒரு வழியை சொல்றாரு, கூடவே மனசின் வழியை கலந்து வீணாக்கிடுறீங்க. சோ இங்க மெயினா அசரீரி ஆகிற உழைப்பு தான், இதுலதான் உழைப்பே இருக்குது. அசரீரி ஆகி அப்பாவை நினைக்கிறதுலதான் உழைப்பே இருக்குது. அப்படி இல்லைன்னா மாயை எதிரியாக இருக்குது. சூப்பரா சொல்றாரு. சோ இந்த அசரீரியாகி பாபாவை நினைக்கிறதுல புத்தி பிஸியா இருந்தா மாயை வரவே வராது. ஆனா பிஸியா இல்லாத அதுக்குதான் இந்த ஞான பாயிண்டோட சேர்த்து பண்ண பண்ண, அதாவது எப்படின்னா வெறும் ஆத்மாவா நான் இருக்கிறேன் அந்த உணர்வு பாத்தீங்கன்னா டக்குனு ஈஸியா மறந்துடும். சோ அது மறக்காம இருக்கிறதுல நான் ஆத்மாவா இருக்கிறேன்றத ஞாபகப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா ஞான பாயிண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னர்த்தம், அப்ப ஆத்மாவா இருக்கிறேன்றது இந்த லெவல்ல இருக்குதுன்னா அந்த நினைவு மறக்கும் போது அப்படியே இறங்குது, இறங்கும் போதெல்லாம் இறங்க விடாம ஞான பயன் சொல்லி சொல்லி மேல ஏத்திக்கிட்டே இருக்கணும். இதுலதான் உழைப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மாயை எதிரியாகி அடிக்க ஆரம்பிச்சிடும், தடையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். நினைவு பலம் மூலமா தான் நீங்க உலக அரசாட்சியே எடுக்கிறீங்க கையில இல்லையா. உங்களுக்கு இங்க பண பலம் தேவை கிடையாது, உடல் பலம் தேவையில்லை, ஆள் பலம் தேவையில்லை, ஆயுத பலம் தேவையில்லை, ஜஸ்ட் நினைவு. எந்த அளவுக்கு நினைச்சீங்களோ, எந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்குதுன்ட்டு இங்க நடக்கிற எதை பத்தியும் காலப்படாம சிவனே கதின்னு அவர் நினைவுல மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரசாட்சி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கிற உலகத்துல நீங்க பிறந்துடுவீங்க. எல்லாம் நல்லா இருக்குதுன்னு இப்ப நீங்க சமஸ்காரத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி உலகம் வந்துடும், அங்க பிறந்துடுவீங்க. சோ அந்த சமஸ்காரத்தை இப்பவே உருவாக்கணும் அப்படின்னு ஏத்து கூட பாபா சொல்லியிருப்பாரு இல்லையா. நினைவு மூலமா தான் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்திய வாங்குறீங்க. சோ நினைவுல தான் பலம் இருக்குது, உண்மையான பலம் என்னது, நினைவு. அதனால பாபா சொல்ல, தேகத்தோட சேர்த்து எல்லா உறவையும் மறந்து என்னை நினைங்க. ஏன்னா நீங்க என்கிட்டத்தான் திரும்பி வரணும், என்கிட்ட வரணும்னா என்னத்தான் நினைக்கணும், சிவன் சொத்து குல நாசம், சிவன் சொத்தை அடையணும்னா நீ குலத்தை நாசம் பண்ணணும். அசுர குலம் என்னுடையது என்னுடையது அதுதானே குலம், அதை ஃபுல்லா நாசம் பண்ணுங்க. என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, என்கிட்ட வந்துடுவீங்க, சத்தியத்துக்கு வந்துடுவீங்க, முக்திக்கும் வந்துடுவீங்க, ஜீவன் முக்திக்கும் வந்துடுவீங்க. எப்ப எல்லாத்துல இருந்தும் விடுபடும் போது, தேகம் தேகம் சம்பந்தப்பட்ட இந்த உலகம் தேக உணர்வு எல்லாத்துல இருந்தும் விடுபட்டீங்கன்னா தேகமே இல்லாத உலகம் பரந்தாமத்துக்கு வந்துடுவீங்க. அங்கிருந்து தேக உணர்வே இல்லாத உலகம் சத்தியுகத்துக்கு வந்துடுவீங்க. என்ன நினைச்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா கடைசி ஒரு வினாடி உங்களுடைய உணர்வுல உங்களுடைய மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல அப்படின்னா அங்க வந்துடுவீங்க. சத்தியுகம் தான் ஜீவன் முக்தி நிலை, கலியுகம் ஜீவன் பந்தனம். இந்த பந்தனத்துல இருந்து, இந்த பந்தன வலையில இருந்து தப்பிக்கணும். ஐந்து விகாரங்கள்ன்ற ராவணனுடைய பந்தனம், பாத்தீங்கன்னா பாச வலை அப்படின்னு படம், பழைய படமும் வந்திருக்குது, கமலாசன் படமும் வந்திருக்குது. ஆனா அது பேரு சூப்பர் பேரு இல்லையா, பாசன்றது ஒரு வலை, அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதும் அந்த மெசேஜ் அதுல இல்லவே கிடையாது. அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இருக்கும், அது அது துக்கம், அதுல இருந்து வெளியே வரணும், எப்படி வரணும், சோ அதை நம்ம எடுக்கலாம் இல்லையா, ஷார்ட் பிலிமா எடுக்கலாம். சோ அதுதான் ஜீவன் பந்தனம், வலை, சிக்கிக்கிறோம், துக்கத்துல துடிக்கிறோம், ஐந்து விகாரங்கள்ன்ற வலையில மாட்டிக்கிறோம். இது ராவணன் போட்ட பந்தனம். அங்க இதெல்லாம் கிடையாது, சிறகடிச்சு பறந்துகிட்டே இருக்கும், எந்த பந்தனத்திலயும் சிக்காம. பாபா வந்து விடுதலை செய்யறார். சோ நம்ம யோகாவே என்னது, எப்பவும் சிறகடிச்சு பறக்க வைக்கிற யோகா. அப்படி கூட நம்ம போர்டு பேனர் போஸ்டர் வைக்கலாம், சிறகடிக்க வைக்கிற யோகம். அது என்ன சிறகடிக்க வைக்கிற யோகம், பறக்க வைக்கிற யோகம், பறக்கும் கலை. அப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க, சோ இங்க ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு ஈர்க்கப்பட்டு வரும். ஏன்னா அந்த பறக்கும் கலைன்ற வேர்டு அவ்வளவு சூப்பரான வேர்டு. ஏறும் கலை அப்படின்னு திருவருட் பல வள்ளலாரும் போட்டிருப்பாரு. சோ அதுவே புடிச்சு ஈட்டுது, அதுக்கு வழி எதுவுமே அதுல சொல்லப்படல. பட் இருந்தாலும் அந்த ஏறும் கலைன்ற வேர்டு இது ஏதோ இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பாபா குழந்தை ஆன புதுசுல பறக்கும் கலை பரிசுத்தான போது ஏதோ இருக்குது இருக்குது புடிச்சு இருக்குது. சோ நம்மள எதெல்லாம் புடிச்சு இருக்குதோ அதை நம்ம போஸ்டரா போடலாம். நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஈர்க்கப்பட்டு வருவாங்க இல்லையா. சோ பாபா வந்து விடுதலை பண்ணி பறக்க வைக்கிறார், ஏற வைக்கிறார். பாரதத்துல மிகவும் மேலான அமைதியும் செல்வம் செழிப்பும் இருந்தது, பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இருந்துச்சு. அவ்வளவு பணக்கார நாடா இருந்துச்சு, அவ்வளவு அமைதியான நாடா இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. அப்படின்னா அந்த மாதிரி அமைதியான செல்வ செழிப்பான பாரதத்தை மிக உயர்ந்த தந்தை தான ஸ்தாபனை பண்ணிருக்க முடியும், மனுஷனா உருவாக்கி இருக்க முடியும், மனுஷரா உருவாக்கி இருக்க முடியும். காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. சோ இந்த பாரதத்தை அவர் தான் உருவாக்குனாருன்னு சொல்லலாம், சுதந்திர பாரதத்தை. ஆனா எப்படி இருக்குது பாரதம் இல்லையா, அவர் அஹிம்சை முறைப்படி வாங்கி கொடுத்தாருன்றாங்க. ஆனா உலகம் எப்படி இருக்குது, ஆனா அங்க எப்படி இருந்துச்சு சொர்க்கத்துல. அப்ப அத ஒரு மனுஷன் உருவாக்கி இருக்க முடியுமா, மிக மேலான தந்தை தான் உருவாக்குனாரு. அப்ப அவர் எப்படி உருவாக்கி இருப்பாரு, வந்திருப்பாரு, வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருப்பாரு. சோ இத வச்சு, இந்த ரேண்டம் தியரி வச்சு நம்ம புரிய வைக்கலாம். உலகம் மோசமானதா ஆகிட்டே இருக்குது, இப்ப உயர்ந்ததா இருந்துச்சு. அப்ப உயர்ந்ததா அவரு தானே உருவாக்கி இருப்பாரு, அவர் வந்திருப்பாரு இல்ல. சங்கம யுகத்துல வந்து பாரதத்தை ஜீவன் முக்தியா ஆக்கி இருக்கிறாரு. இதுதான் மெயின் கதை. பாரதத்தை சொர்க்கமாக்குனதுதான் மெயின் கதை, மற்ற தர்மங்கள் எல்லாம் உபகதைகள், அவங்கள சைட் ரோல் பண்றவங்க. ஹீரோ வந்து நாம தான், பாரதம் தான். இதுதான் மிக பழமையானது. புது பாரதத்துல தேவி தேவதைகளுடைய ஆட்சி இருந்துச்சு, ஒரே ஒரு தர்மம் இருந்துச்சு, அதுக்குத்தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. அதனால முதன் முதல்ல பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா பிறகு வாதம் செய்ய மாட்டாங்க. பாபா சத்தியத்தை தான் சொல்றாரு, அவரு கொடுக்கறது தான் ஸ்ரீமத். அதுக்கு அடுத்ததா பிரம்மாவின் வழி. நிச்சயமா பாபா கிட்ட இருந்துதான் பிரம்மாவுக்கும் வழி கிடைச்சது. பிரம்மா இப்ப இரவுல இருக்கிறாரு, ஆனா பகல்ல இருந்தாரு. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்றால் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்கும் பகலாகவும் இரவாகவும் இருக்குது. பிரஜாபிதா பிரம்மாவின் இரவு என்றால் கண்டிப்பா பிரம்மாவின் குழந்தைங்களுக்கும் அது இரவாதான் இருக்கும். பாபா சொல்ற, நாம் பிரம்மாவின் வாய் மூலமா முதல்ல பிராமணர்களை படைக்க வரேன். பிராமண வர்ணம் இல்லையா, கிருஷ்ணரின் யாகம்னு சொல்லப்படுறது கிடையாது, இது ருத்ர ஞான யாகம், ருத்ர மாலை. சிவத்தந்தை தற்சமயம் எகிப்தை படைச்சிருக்கிறாரு, இத பாபா வந்து கத்துக் கொடுக்கிறாரு. குழந்தைகளே, நான் உங்களை நரன்ல இருந்து நாராயணனாக, ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக உருவாக்குறேன். இது ராஜயோகம். கிருஷ்ணரை பரமாத்மான்னு சொல்ல முடியாது, பரமாத்மா ராஜயோகம் கத்துக் கொடுக்கிறாரு. நீங்க கிருஷ்ணருக்கு சமமா மாறுறீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, முதன் முதல்ல குழந்தைங்க ஆத்ம அபிமானி ஆகணும், அப்படி இல்லைன்னா யார் மேலையும் அன்பு தைக்காது. ஆத்ம அபிமானி ஆகி பாபாவை நினைச்சீங்கன்னா தான் பலம் கிடைக்கும். நீங்க நல்லபடியா பயில்வான் ஆகிடும் பொழுது பீஷ்ம பிதாமகருக்கு அம்பு தைக்கும், அது மெல்ல மெல்ல ஏற்படும். இப்ப உங்ககிட்ட பலம் வந்து கொண்டிருக்கிறது, கடைசியில 100% ஆகிடணும். பந்தயம் ஓடவும் இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், பெரிய பயில்வான் ஆகிடுவீங்க. இப்படி புரிய வைங்க, நீங்களோ ஜீவாத்மா, பரமாத்மா தந்தையோ ஒருவர் தான். பிறகு நீங்க ஆத்மா தான் பரமாத்மான்னு ஏன் சொல்றீங்க? நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க ஊருக்கு வந்து பூம் பூம் மாடுன்னு ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க. சோ அவன் வந்து நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுதுன்னு. சோ அவன் அவன் வந்து அப்படி சொல்றது வந்து ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு நினைச்சு அவனுக்காக சாப்பாடு அதெல்லாம் எடுத்து போடுவாங்க ஒரு டைம். ஆனா அவன் சொல்றது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இங்க பாபா சொல்ற, நீங்க என்னென்ன ஆக போறீங்கன்னு சொல்றாரு. பாரதம் எப்படி இருந்தது, எப்படி ஆக போகுதுன்றார் இல்லையா, ஒரே தர்மம் இருந்துச்சு. அதனால முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா பிறகு வாதம் செய்ய மாட்டாங்க. சம முக்கியமான பாயிண்ட், நடத்துறது கடவுள், அப்ப வாதம் பண்ண மாட்டோம். அதை மட்டும் நம்ம முதல்ல புரிய வைக்கணும். கடவுள் அப்ப நம்ம வந்து யார் சொன்னா பைபிள் குரான், அப்ப நம்ம வந்து அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வாய அடிச்சிடுவாங்க. அடுத்தது இங்க பேசுறது கடவுள், அத புரிய வைக்கணும், அப்புறம் வாதம் செய்ய மாட்டாங்க. பாபா சத்தியத்தை தான் சொல்றாரு, அவருக்கு போய் பேச தெரியாது. அவரு கொடுக்கிறது தான் உயர்ந்த வழி ஸ்ரீமத்து, அதுக்கு அடுத்ததா இருக்கிறது பிரம்மாவுடைய வழி. அந்த பிரம்மாவுக்குமே சிவபாபா கொடுக்கற வழிதான். இப்ப பிரம்மா சொல்றது வந்து சுயமா வேற யோசிச்சு என்னுடைய வழியும் கேளுங்கன்னு சொல்ல, சிவபாபா கொடுத்த வழியத்தான் ஞானசிந்தனை பண்ணி சொல்ற. சோ இப்ப வந்து பிரம்மா இரவு, கழிவுன்றது பிரம்மாவுடைய இரவு. பிரம்மாவுடைய இரவுனா பிரம்மாவுடைய குழந்தைகளாக பிரம்மகுமாரிகளுக்கும் இது இரவு தான், பிரம்மாவின் பகல் சொர்க்கம். அப்ப பிரம்மகுமாரிகளுக்கும் அது பகல் தான். அந்த பிராமணர்களை பிரம்மா வாய்வைய படைக்கிறதுக்குத்தான் பாபா வர்றார். படைச்சது யாரு? சிவ பாபா. ருத்ர ஞான யஜ்யம்ன்றாங்க, கிருஷ்ணருடைய யஜ்யம்னு சொல்றது கிடையாது. ருத்ர மாலையை உருவாக்குற அதுக்காக தான் இந்த யஜ்யம் படைக்கப்படுது. சோ ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிற டெஸ்ட் பேப்பர் எதுக்கு? டெஸ்ட் பேப்பரும் கொடுக்கிறாரு, டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆகுறதுக்கான ஆன்சரும் கொடுக்கிறாரு, பாஸ் ஆகும் அவ்வளவுதான். ஆனீங்கன்னா எந்த ரேங்கோ அந்த ரேங்க்ல அந்த மாலை இருக்கும். இங்க கடவுள் கத்து கொடுக்கிறார், சிவ பாபா கத்து கொடுக்கிறாரு. என்ன சொல்ற குழந்தைகளே, நான் உங்களை நரன்ல இருந்து நாராயணனா ஆக்குறேன். சுப்ரோசா, அந்த நல்ல காலம் போறது, நல்ல காலம் போறது. இந்த வீட்டுல இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்க போகுது, இந்த வீட்டுல ஒரு வேலை கிடைக்க போகுது, கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாபா சொல்ற, நாராயணனாக போறீங்க, ஆக்கிரன் நான் உங்களை, அதுக்குத்தான் இந்த ராஜயோகம். கிருஷ்ணர் பரமாத்மா கிடையாது, பரமாத்மா தான் ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறாரு. அவங்க பரமாத்மானே கிருஷ்ண பரமாத்மான்னு சேர்த்து சொல்லிக்கிட்டாங்க, கிடையாது. கடவுள் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு ஆட்டோல போட்டிருந்தான். கடவுள் வேற, இயேசு வேற, அது மாதிரி கிருஷ்ணர் வேற, பரமாத்மா வேற. தப்பு நடந்துருச்சு இல்லையா? சோ பரமாத்மா ராஜயோகம் கத்து கொடுக்கிறாரு உண்மைதான், அந்த பரமாத்மா கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணராக இந்த ராஜயோகத்தின் மூலமா நீங்க மாறீங்க, கத்து கொடுக்கறது கிருஷ்ணர் கிடையாது. அப்படி ஆகுறதுக்கு முக்கியமான முதல் முக்கியமான விஷயமே ஆத்மாபிமானி ஆகும், உடல் உணர்வை மறக்கணும், அதுதான் மெயின். பெரியார் வந்து கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னாரு, அவருக்கே தெரியல அது தேக உணர்வு தோன்றாருன்ட்டு இல்லையா? சோ இங்க என்ன பாபா சொல்றாரு, தேகத்தை மற ஆத்மாவை நினை, நீ ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினை. சோ மெயின் அதுதான், நீ ஃபுல் ஆத்மா கிட்ட பேசுறேன். ஆத்மா நீங்க பாருங்க, நிஜமாலே உங்க முன்னாடி ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது அப்படின்னா, நீங்களும் நிஜமாலே வெறும் நட்சத்திரமா தான் இருக்கிறீங்கன்னா, அந்த ஆத்மா அழுகுது. ஐயோ இந்த பூமியில என்ன சிறை பிடிச்சிட்டாங்க, நான் தப்பிச்சு மேல வரணும் அப்படின்னு அது அழுகுது. ஆனா அதுக்கு வழி தெரியல. குழந்தை, சில குழந்தைங்க வந்து வழி தவறி போயிடும், வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. அப்ப அந்த குழந்தை கிட்ட கருணையா கேட்டு, வாடா ராஜா எங்கடா இருக்குது, உங்க அப்பா பேர் என்னடா, அம்மா எங்கடா, எங்கடா வேலை பாக்குறாங்க, எந்த ஸ்கூல்லடா படிக்கிற அப்படிலாம் கேட்டுட்டு போய் விடுவாங்க. சோ அதே மாதிரிதான் இங்க ஒரு குழந்தை இருக்கு, வெறும் ஒளியா தான் இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை அழுதுட்டு இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கருணை வரும். அப்ப அந்த கருணையோட அந்த ஒளி கிட்ட நீங்க பதில் சொன்னீங்கன்னா அந்த ஆத்மா கேட்கும். அப்ப நீங்க அந்த ஆத்மாவை பாக்கணும், அவங்களுக்கு ஆத்மான்னு தெரியாது, ஆனா நீங்க அந்த ஆத்மாவை பாக்கணும். ஆனா அது அதை மறக்கிறதுக்கு, மறக்க வைக்கிறதுக்காக உடம்பு வந்து பாரு நான் எவ்வளவு அழகா இருக்கிறோம் பாரு, பாரு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லன்னா பாரு அவர் எப்படி இருக்கிற பாரு, மீசையெல்லாம் வச்சுட்டு ஆக்ரோஷமா இருக்க, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு கருணை வராது. அதுதான் சிலர் ஆத்மா அபிமானியாகுங்க, நான் ஆத்மா கிட்ட பேசுறேன், ஆத்மா கிட்ட பேசுறேன். உண்மையில ஆத்மா அழுத்தத்து இருக்குது, அந்த நேரம் நல்லா இருக்கிற மாதிரி வேணா காட்டிக்கலாம், ஆனா உள்ள அழுதுட்டு இருக்கு, துக்கத்துல துடிச்சிட்டு இருக்குது. சோ அந்த ஆத்மா இப்படி மாட்டிட்டு இருக்குது, பாவம், அதை காப்பாத்தணும். இந்த கருணை உங்களுக்கு இருக்கணும். சோ அந்த ஆத்மான்னு அந்த கருணை இருந்துச்சுன்னா, நீங்க எடுத்த உடனே மத்தவங்களை கருணையா பார்த்து நீங்க பேசுறீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அப்படி இல்ல தேக உணர்ல இருந்தீங்கன்னா, மத்தவங்க உங்களை பார்த்து பரிதாபப்பட்டு, ஐயோ நீ இப்படியே இருந்தா என்ன ஆகுறது, நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, நாளைக்கு அப்பா அம்மா இல்லன்னா என்ன ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாரு யார பார்த்து கருணைப்படணும், நாம தான் அவங்கள பார்த்து கருணைப்படணும். பரிதாபத்துக்குரிய நிலைமையில அவங்கதான் இருக்கிறாங்க. பிச்சைக்காரன் வந்து பிச்சை போடுறவனை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருக்கு. ஆத்மாபிமானி ஆகுங்க, ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப நீங்க இந்த கருணை பார்வையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க எது சொன்னாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. பாவம் தண்ணி அடிச்சுட்டு வளர்ற மாதிரி அது, அதுக்கே தெரியல. இயேசு கிறிஸ்து கடைசி டைம்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, பாப்பா பாவம் இவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வினாடியும் சொல்லிட்டு இருப்போம், இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆத்மாபிமானி ஆகணும். இல்லாட்டினா நீங்க விடுற ஞானம் வேலை செய்யாது, ஞானம் தைக்காது. ஆத்மாபிமானி ஆகுங்க, அந்த பயிற்சி பண்ணுங்க. இன்னைக்கு வாணியில மெயினா பாபா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது ஆத்மாபிமானி ஆகுங்கன்றதுதான். ஆத்மாபிமானி ஆகி பாபாவை நினைக்கும் போதுதான் பலம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஆரம்பத்துல வந்து நம்ம பாபாவை ஒளிப்பிள்ளையா நினைக்க முடியும், ஆனா ஆத்மான்னு நினைக்கிறது வராது. சோ அது எப்ப ஆத்மான்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் பலம் அதிகமா கிடைக்கும். ஆனா பாபா ஒரு வாணியில சொல்லிருக்காரு, ஆத்மான்னு உங்களால நினைக்க முடியல, சரி என்ன மட்டுமா அதை நினைங்கன்னு சொல்லிருக்காரு. அது யாருக்குன்னா புது குழந்தைங்களுக்கு, அதை புரிஞ்சுக்கணும். எப்பயும் என்னைக்கோ ஒரு வாணியில சொல்றாருன்னா அது அந்த எக்ஸெப்ஷன் வந்து புதுசா வர்றவங்க திணறவங்களுக்காக. ஆத்மாபிமானியாகி பாபாவை நினைச்சீங்கன்னா தான் பலம் கிடைக்கும். நீங்க நல்லபடியா பயில்வான் ஆகும் பொழுது பீஷ்ம பிதாமகருக்கும் அம்பு தைக்கும். அந்த அளவுக்கு யோக பலம் வரும்போது எப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்க சொல்ற ஞானம் புரியும். ஏன்னா நீங்க அந்த ஆத்மாவை பாக்குறீங்க, ஐயோ இப்படி இருக்குதே அந்த ஆத்மா அப்படின்னு அந்த அன்பா கருணையா பாக்குறீங்க இல்ல, அந்த வைப்ரேஷன் போய் அவங்களை தாக்கும். ஒரு தாய் அன்புல ஒரு அம்மா கிட்ட இருக்கிற அந்த உணர்வு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நீங்க சொல்றத அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. என்னது, ஆத்ம அபிமான நிலையில பயில்வான் ஆகணும், பலம் புரிஞ்சிடணும். அப்படின்னு இயற்கையாகவே அந்த ஆத்ம உணர்வு கண்டினியூஸா உங்களுக்கு இருக்கணும். சோ அந்த பயிற்சி நீங்க முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட, சென்டர்ல இருக்கிறவங்க கிட்ட பண்ணிக்கிட்டே இருந்தோம், அப்பதான் சேவை பண்ணும்போதும் அது வரும். அதுதான் பாபா சொல்ல, நீங்க பாயிண்ட்ல கவனம் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை விட அதிக கவனம் ஆத்ம பயிற்சியில இருக்கிறனான்றதுல கவனம் கொடுக்கணும். இப்ப உங்ககிட்ட பலம் வந்து கொண்டிருக்கிறது பாபா சொல்றாரு, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுதுன்ற மாதிரி பாபா சொல்றாரு. இப்ப உங்ககிட்ட பலம் வந்துட்டு இருக்குது, கடைசியில 100% ஆயிடணும் இந்த பலம் ஆகிடும் கண்டிப்பா. அதனால இது ஓட்டப்பந்தயம், ஓடிக்கிட்டே இருங்க. ஆத்மாபிமான பயிற்சியில ஓடிக்கிட்டே இருங்க. நம்ம சார்ட் உருவாக்கலாம், இன்னைக்கு என்னென்ன பிராக்டிஸ் பண்ண போறேன். சோ ஆத்மாபிமானி பயிற்சி 1 மணி நேரம், உலகத்துக்கு சக்தி கொடுக்குது 1 மணி நேரம். சோ அது மாதிரி பண்ணிட்டா அது அதுல எத்தனை மார்க் உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்க மனசாட்சிப்படி எத்தனை பர்சன்ட் நான் தேறி இருக்கிறேன் அப்படின்னு போடணும். சோ அது கடைசியில 100% வந்துடணும். இந்த பந்தயம் ஓடுங்க, இது உங்களுக்கு நீங்களே உங்களுடைய நேற்றைய ரிசல்ட்டோட இப்பதைய ரிசல்ட், கடந்த 1 மணி நேரத்து ரிசல்ட்டோட இப்ப நடந்துட்டு இருக்கிறத கம்பேர் பண்ணி உங்களுக்குள்ள அந்த போர்டை ஏத்திக்கணும். பந்தயம் சேலஞ்ச் வச்சு ஓடணும். இப்ப நீங்க அதுக்குதான் படிச்சுட்டு இருக்கிறீங்க, பெரிய பயில்வான் ஆயிடுவீங்க, பயில்வான ஆவீங்க சொல்லல ஆகிடுவீங்க, ஆகணும் சொல்லல ஆகிடுவீங்கன்ற, கண்டிப்பா ஆகிடுவீங்கன்ற. எவ்வளவு பெரிய வரம் இது இல்லையா? சோ இப்ப இத சொன்னதே பல தடவை சொல்லிட்டு இருக்கணும். கடந்த ஒரு அஞ்சு லைன் ஆத்மாபிமானி ஆகணும், இல்லைன்னா அம்பு தைக்காது பாபா நினைச்சாதான் பலம் கிடைக்கும். நல்லபடியா பயில்வான ஆயிருந்தீங்கன்னா பெரிய பெரிய பீஷ்ம பிதாமகர் மாதிரி வேதத்துல கற்று தேர்ந்தவங்களும் உங்களால வீழ்த்த முடியும். அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, பலம் வந்துகிட்டே இருக்குது, உங்களால முடியும், பயில்வான ஆயிடுவீங்க. சோ இது பாபாவே எனக்கு சொல்றாரு, பாபாவே எனக்கு வரமா கொடுக்கிறாரு. சோ அது மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஜீவாத்மா, உங்களுடைய அப்பா தான் பரமாத்மான்னு புரிய வைங்க. அப்ப நீங்க என்ன இல்லையா, ஆத்மா சொல்லுவாங்க பரமாத்மான்னு, ஜீவாத்மான்ற வேர்டு வந்து யூஸ் பண்றது இல்ல அவ்வளவா இல்லையா? அப்ப நம்ம சொல்லணும், நீங்க ஜீவன் போயிடுச்சுன்றாங்க இல்லையா, அப்ப அது ஜீவன்றத உண்மையிலே உடலை குறிக்கிறது. உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஜீவாத்மா, உடல்ல சிக்காத ஆத்மா பரமாத்மா. அவர் எதுவாகவும் பிறவி எடுக்கல, கிருஷ்ணராவும் போறக்கல, ராமராவும் போறக்கல, அவர் மீனாவும் போறக்கல, பன்னியாவும் போறக்கல, அவர் அவர் பரமாத்மா. பரமாத்மா ஒருத்தர் தான், மற்ற அனைவரும் ஜீவாத்மா. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்றீங்கன்னு புரிய வைங்க. ஆத்மா எல்லாம் கீழான நிலை அடையும், அவங்களை தூய்மை ஆக்குறவர் பரமாத்மா, அவர் ஒருத்தர் தான். தூய்மை இழக்கிற ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கும், பரமாத்மா தனக்குன்னு சரீரமே கிடையாது, அதனால அவர் மறுபிறவி எடுக்கிறதே கிடையாது. ஒரே தடவை உடலை கடனை எடுக்கிறார், அந்த கடன் எடுக்கப்பட்ட உடலுடைய நினைவாகத்தான் அந்த ரதத்தை காட்டுறாங்க. மகாபாரத யுத்த மைதானத்துல அந்த தேர்ல தேரை காட்டுறாங்க, தேர்ல கிருஷ்ண கீதா உபதேசம் சொன்ன மாதிரி. அந்த தேருக்குள்ள மகிமை என்ன இல்லையா, அந்த தேர்ல இருந்துகிட்டு அவர் சொல்லுவார் அந்த உபதேசத்தை. அப்ப அந்த தேர் எதை குறிக்குது, அது உண்மையில யாருடைய தேர், அர்ஜுனனுடைய தேர். சோ அப்ப அது உண்மையில யாருடைய உடம்பு, பிரம்மா பாபாவுடைய உடல். அதன் மூலமா இந்த ஞானத்தை சொல்ற, தூய்மை ஆக்கக்கூடிய ஞானத்தை சொல்ற. சொல்றவர் யாரு, ருத்ரன், சிவன். மனுஷங்க யாரையும் பரமாத்மான்னு சொல்ல முடியாது, எப்படிப்பட்டவங்களா வேணாலும் இருக்கட்டும். இந்த பூமியில பிறந்த மிகப்பெரிய மகான் ஆத்மான ஸ்ரீகிருஷ்ணர், அவரும் பரமாத்மா கிடையாது. அப்புறம் வேற யாருமே சொல்ல முடியாது. சோ ஆத்மாவுக்கு பேர் வைக்கிறது இல்ல, ஆத்மா எடுக்கிற உடலுக்குத்தான் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா ஆத்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்னு வைக்கிறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் வச்சா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்காது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள தேவை மனப்பான்மை கிரேட் வைக்கிறாங்க. ஆனாலும் ஒரே ட்ரெஸ் போட்டாலும் நல்லா படிக்கிறோம் நல்லா படிக்காதவன் அந்த வித்தியாசம் கண்டிப்பா இருக்கவே செய்யுது. மெயின் வந்து ஆத்மா அப்படின்னு பார்த்தாலே அந்த ஒன்னா பாக்குறத வந்துடும். சோ இதுதான் மெயின். சோ ஆத்மாவை பார்க்கக்கூடிய விஷயத்த கத்து கொடுக்கும், அதுதான் மெயின். ஒரே யூனிஃபார்மா இருந்தாலும் ஒருத்தன் அயன் பண்ணி போட்டு வருவோம், ஒருத்தன் கீஞ்ச ட்ரெஸ் போட்டு வருவோம், வித்தியாசம் இருக்குது இல்ல. பாபா சொல்லரு, ஆத்மா சில சமயம் வக்கீல் உடம்பு எடுக்குது, சில சமயம் டாக்டரா பிறக்குது, ஆனா உள்ள இருக்கிறது ஆத்மா தான். அந்த உடம்புக்கு தான் அந்த பதவி பேரு எல்லாமே. ஆனாலும் மனித ஆத்மா மனித உடலை தான் எடுக்கும், எத்தனை பிறவி எடுத்தாலுமே தவிர நாய் உடலையோ பூனை உடலையோ எடுக்காது. பாபசுர செல்லமான குழந்தைகளே, மனிதன் மனிதனாத்தான் மறுபிறவி எடுப்பான். எப்பவுமே மனுஷன் மனுஷனாத்தான் இருந்தான். ஆனா இந்த ஞானம் தெரியாதனால சயின்ஸ் தப்பு தப்பா ஆராய்ச்சி பண்ணி இந்த விலங்குல இருந்து அந்த விலங்கு வந்துச்சு, எந்த விலங்குல இருந்து எந்த விலங்கு வந்துச்சுன்ட்டு அதுக்கு ஒரு பிரிவு சயின்ஸ்ல, அத ஆராய்ச்சி பண்றதுங்க கவர்மெண்டோட காஸ்ட் வேஸ்டா போயிட்டு இருக்கு. மிருகங்களுடைய ரகம் தனி, நீங்க தனி. ஆனா இந்த நேரம் மனுஷன் மிருகத்தை விட மோசமா தான் இருக்கிறான். மனிதன் என்ற போர்வையில் வாழும் மிருகங்கள்னு ஒரு பாட்டு வரும். ஆக்சுவலா இங்க பாபா சொல்ற மிருகத்தை விட மோசமா இருக்கிறாங்க. மாயா வந்து மனுஷன் சாப்பாட்டையே கெடுத்துச்சு, கெடுத்ததும் இல்லாம அதுதான் சரின்னு வாதிக்குது. ஐயோ பூண்டு வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம், எவ்வளவு நோயில இருந்து தடுக்கலாம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதை ஃபாலோ பண்றாங்க. இப்பதான் நோய் அதிகமாகுது, யாருக்கு தெரியும்? அதை சாப்பிட ஆரம்பிச்சதுனாலதான் நோய் அதிகமாக இருக்கலாம். உங்க உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி போனது காரணமாவே கூட அது இருக்கலாம். சோ பாபா இதை விட சொல்றாரு, வர இருக்கிற பல நோயில இருந்து நம்மள காப்பாற்றக்கூடியதா கூட இந்த தூய்மையான உணவு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அகால மரணம் கிடையாதுன்ற, அப்ப எந்த நோயும் உங்களை அழிக்காது. ஆனா மாய என்ன பண்ணிச்சு, சாப்பாட்டை கெடுத்துருச்சு, சாப்பாட்டை கெடுத்துருச்சு, பார்வையை கெடுத்துருச்சு, எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இப்ப பாபா வந்து சாப்பாட்டை சீர்திருத்திட்டார். குழந்தை இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உன் கையில சமைச்சு சாப்பிடணும். அப்படியே இல்லைனாலும் பிராமண பரிவாரத்தை சார்ந்தவங்க கையில சமைச்சு சாப்பிடணும், மற்றவங்க கையில சமைச்சு சாப்பிடக்கூடாது. பூண்டு வெங்காயம் கறி மீன் சாப்பிடக்கூடாது. பாபா நினைவுனால சமைக்கப்பட்ட உணவுதான் சாப்பிடணும், முடிஞ்ச நீயே சமைச்சு சாப்பிடு, அதான் பெட்டர்ன்ற. பரமாத்மாவ பாரதவாசிகள் தாய் தந்தைன்னும் சொல்றாங்க. சரி, தந்தைனா கூடவே தாயும் இருக்கணும் தான், அதுதான் குரான்ல போட்டிருக்கோம். கடவுளுடைய குழந்தை இயேசு கிடையாது. அப்ப கடவுளுடைய குழந்தைனா அப்ப கடவுளுக்கு மனைவி ஒண்ணு வந்துடணுமே, மனைவி இருந்தா தானே குழந்தை வரும் அப்படின்ட்டு புத்திசாலித்தனமா அதுல போட்டிருக்குது. சோ அப்ப இயேசு அவருடைய நேரடி குழந்தை கிடையாது, பட் இருந்தாலும் அவருக்கு நேரடி குழந்தை இருக்குது, அதுக்கு அவருக்கு மனைவியும் இருக்குது. தாயா இருக்கிறாங்கன்னா தந்தையும் இருக்கிறாங்க. ஏவாள்னு சொல்றாங்க குரான் பைபிள்ல. யார சொல்ல முடியும்? மம்மாவை சொல்லல். சரி, பாபா சொல்றாரு ஏவாள் யாரு? மம்மாவை ஏவாள்னு சொல்லக்கூடாது. சம சூப்பர். மம்மா என்பவர் ஜெகதம்பா, ஏவாள்னு பிரம்மாவைத்தான் சொல்லணும். ஏன்னா இவர் மூலமா தான் படைச்சாரு. அப்பதான் நீங்க தாய் தந்தை என்பது ருஜுவாகும், அது நிரூபணமாகும். ஒருவர் தான் தாயும் தந்தையும்னு சொல்லப்படுது. ஜெகதம்பாவுக்கும் தாய் வேண்டும், அதுவும் மனித தாய் வேண்டும். நிரந்தரமாக ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களும் தாரணையாகும். நினைவு இல்லைன்னா தாரணை ஏற்பட முடியாது. மாயா மிகவும் பலசாலி, நினைவு செய்யலைன்னா குத்து கொடுத்து கொண்டே இருக்கும். 10-12 வருஷம் பாபா குழந்தையா இருந்தவங்களையும் மாயா குத்தி வீழ்த்திடும், முகத்தை திருப்பிடும், மறந்துடுவாங்க, பிறகு என் அதிர்ஷ்டத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன்னு பாட்டு இருக்குது இல்லையா? எந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க? லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம். பாபா சொல்றாரு உங்க மனக்கண்ணாடியில நீ தகுதியுள்ளவரான்னு பாருங்க. பாபாவுக்கு சமமா இனிமையா ஆகிட்டியா? பாபா சொல்றாரு ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தந்தையான என்னை எவ்வளவு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு சேமிப்பாகும். நினைவு செய்யலன்னா சேமிப்பு ஏற்படாது. நினைவு மூலமா தான் பழைய கணக்கு சாம்பலாகும், அழியும். யோக அக்னி என்றால் நினைவு. நான் ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்யறேன், பாபாவும் சொல்றாரு, உங்களை ஆத்மா நம்பிக்கை வச்சு என்னை நினைவுங்கள். ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்றது தப்பு. பரமாத்மா ஒருபொழுதும் மறுபிறவி எடுக்கிறது கிடையாது, ஆனா நீங்களும் தொடர்ந்து மறுபிறவி எடுக்கிறீங்க. என்னுடைய பிறவி தெய்வீகமானது அலௌகீகமானது, நான் சாதாரண உடல்ல பிரவேசிக்கிறேன், இல்லன்னா பிராமணர்கள் எங்கிருந்து வர முடியும்? பிரஜாபிதா பிரம்மாவும் வயோதிகரா இருக்கணும், சின்ன குழந்தையா இருக்க கூடாது. கிருஷ்ணர் சின்ன குழந்தை, ராதா கிருஷ்ணரை விட, சாரி ராதை வந்து கிருஷ்ணரை விட சின்னவங்களா காட்டுறாங்க. சிறு குழந்தையை இவ்வளவு பேருக்கு பிரஜாபிதான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்களே தாய் தந்தைன்னு கிருஷ்ணரை எப்படி சொல்ல முடியும்? இப்ப பரமபிதா பரமாத்மா வழிகாட்டியாக வந்திருக்கிறாரு. முதன் முதல்ல படிவத்தை நிரப்ப சொல்லுங்க. முக்கியமான விஷயம், கீதையை சொன்ன அந்த பகவான் யார், இந்த யக்ஞத்தை யார் படைச்சது, ருத்ர யக்ஞம் யக்ஞம்னு சொல்லலாமா அல்லது ஞான யக்ஞம்னு சொல்லலாமா? பரமாத்மா ஞானக்கடல், அனைவருக்கும் தந்தை நல்லது. பாபா சொல்லுற, மிருகத்தை விட மோசமாயிட்டாங்க மனிதர்கள், அப்படி ஆக்கிட்டான் ராவணன். மெயினா சாப்பாட்டை கொடுத்து சாப்பாட்டை கெடுத்து இல்லையா? கறி மீன் பூண்டு வெங்காயம் அப்படி இப்படின்னு சொல்லி கெடுத்து, உணவு கெட்டு போனாலே மத்ததும் கெட்டு போயிடும். சோ இப்போ உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ பாபா குழந்தை ஆகல, உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறாங்கன்னா, உணவு நீங்க சரி பண்ணாலே அவங்க பாபா காந்தி ஆகுறாங்களோ இல்லையோ உங்களை டார்ச்சர் பண்றத விட்டுருவான். உணவு அதே மீறி கர்ம கணக்கு அதிகமா இருந்தா அது வேற விஷயம், பட் ஜென்ரலா தாயும் நீயே தந்தையும் நீயேன்ட்டு இறைவனை பார்த்து பேசுறாங்களே, அப்ப அது யாரை குறிக்கும்? தாய் தந்தைன்றது பிரம்மா ஏவால குறிக்குமா? கிடையாது. சிவபாபா பிரம்மா பாபாவை குறிக்கிறது, ஏன்னா பிரம்மா தான் தாய். ஏன்னா சிவபாபா எல்லாருக்கும் ஜென்மம் கொடுக்கிறார் பிரம்மா மூலமா. அப்ப மம்மாவுக்கும் ஜென்மம் பிரம்மா மூலமா தான் கொடுக்கப்படுது. அப்ப பிரம்மா தான் மம்மாவுக்கும் தாய். அப்பதான் அப்ப இங்க தாயும் தந்தையும் ஒருத்தரை பார்த்து சொல்றாங்க, பிரம்மாவை பார்த்து சொல்றாங்க. அப்ப பிரம்மா உடலுக்குள்ள இருக்கிற சிவனை பார்த்து சொல்றாங்க. இப்ப அந்த உடலோட சேர்த்து தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்றாங்க, அந்த உடலுக்கு சொந்தமான ஆத்மாவையும் சேர்த்து. மற்றபடி மம்மா வந்து ஜெகதம்பா, உலகத்துக்கே தாய் தான், இருந்தாலும் அந்த தாய்க்கும் ஒரு தாய், அது பிரம்மா. இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியணும்னாலே நீங்க முதல்ல ஆத்மா அபிமானி ஆகணும்ன்ற. ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சா இது எல்லாம் தாரணையாகும், இல்லைன்னா தாரணை ஆகாது. இப்ப நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, அதுல இருக்க இருக்கதான் இது தாரணை ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த ஞானத்துடைய ஒரு ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு போதையை ஏற்படுத்தும். ஆத்மா அபிமானி நிலையில இருந்து கேட்டீங்கன்னா இல்லாட்டினா புரியாது, புரியாது போதை இருக்காது, போர் அடிக்கும், போயிடுவாங்க. மாயா பயங்கர பலசாலி, அதனால மாயையோடு சண்டை நடக்குது, யுத்த மைதானத்துல இருக்கிறீங்க. ஆனா பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு நினைவு, நினைவுன்ற பாதுகாப்பு கவசம் இல்லாட்டினா மாயா குத்திடும். சமஸ்கிருத்தம் இல்லையா, சூக்ஷ்மமான கவசம். ஏன்னா மாயும் சூக்ஷ்மமா தான் குத்துது. அப்ப அந்த சூக்ஷ்ம கவசம், நினைவுன்ற கவசத்தை போட்டுக்கணும். சோ அந்த கவசத்தோட தான் கர்ணன் பிறந்தான் அப்படின்னு காட்டுறது. சோ அந்த கவசத்தை வந்து யாரோ வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களோட தொடர்ல வரும்போது அந்த நினைவு கட் ஆயிடுது, கட் ஆகும் போது மாயை கொத்துது. புதுசா வர குழந்தை மட்டும் இல்ல, புதுசா வர குழந்தை முக்காசி பேரை மாய காலி பண்றோம், பட் 10-12 வருஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட மாயை குத்திக்கு வீசிடும்ன்ற பாபா கிட்ட வந்து முகத்தை திருப்பிடும், பாபாவே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கவனக்குறைவு, நினைவு இல்ல, அப்புறம் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதிர்ஷ்டத்தை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறேன்றீங்களே, என்ன அதிர்ஷ்டம்? லக்ஷ்மிய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் பாருங்க. அந்த காலத்துல இப்பவுமே கூட அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சில இடங்கள்ல. மாமா பொண்ணு மாமா பையன் எல்லாம் இருந்தா சின்ன வயசுல இருந்தே அவங்க பிக்ஸ் பண்றாங்க, இவங்களதான் கல்யாணம் பண்ணணும், இவங்களதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அது திடீர்னு ஸ்கூலு காலேஜ் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் வேற யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டா அந்த பையனோ பொண்ணோ தற்கொலை பண்ணிக்குவாங்க. சோ அது தப்பு அந்த மாதிரின்ட்டு, அங்கதான் தப்பு. ஆனா இங்க ரைட்டு, பாபா குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்றாரு. இது குழந்தைதான், ஆனா இப்பவே பாபா ஆசை முட்டுறாரு, லக்ஷ்மி நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நாராயணனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். குழந்தையா இருக்கும்போதே இந்த ஆசையை விட்டுறாரு, இந்த ஆசை இருக்கணும். அப்ப அந்த லக்ஷ்மிக்கு தகுதி உடையவரா நான் ஆகணும், ரொம்ப முக்கியமானது. லக்ஷ்மி எப்படி இருப்பாங்க? சிவபாபாக்கு ஈக்குவலான குணம் இருக்கு. சிவபாபாக்கு ஈக்குவலான குணம் இருந்தா நீங்க லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் பாருங்க, குழந்தையில இருந்து பெருசாகி கல்யாணம் பண்றதுக்கான போதைய அவங்க ஏத்துறாங்க. இங்க குழந்தையா இருக்கும்போது அடுத்த ஜென்மத்தில கல்யாணம் பண்றதுக்கான போதை இப்ப ஏத்துற, அதுதான் அதிர்ஷ்டம். சோ உங்க மனம்ன்ற கண்ணாடியில பாருங்க, ஸ்ரீமத்தை வச்சு பாருங்க, லட்சுமிய கல்யாணம் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ரீமத்தை விடாம நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. பாபாவுக்கு சமமா இனிமையா ஆகிட்டேனா செக் பண்ணுங்க. என்னுடைய வார்த்தை எல்லோருக்கும் இனிமையா அனுபவம் ஆகுதா செக் பண்ணுங்க. அல்லது யாராவது என்ன வெறுக்கிறாங்களா செக் பண்ணுங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, ஆத்மாபிமானி ஆகுங்க. ஆத்மாபிமானி ஆகி தந்தையான என்ன எந்த அளவுக்கு நினைச்சுறீங்களோ அந்த அளவுக்கு சேமிப்பு வருமானம். லக்ஷ்மியை வந்து செல்வத்தை கொடுக்கிற தேவதைன்னு காட்டுறாங்க, பணம் வேணும்னால லக்ஷ்மி கிட்ட வேண்டாங்க. அப்ப லக்ஷ்மி கல்யாணம் பண்றவங்க மட்டும் பிச்சைக்காரனாவா இருப்பான்? இல்ல, அவங்களும் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கணும். அப்ப அந்த செல்வத்தை இப்ப பாபாவை நினைவு செஞ்சு சேமிக்கிறோம். நினைவு மூலமா தான் பழைய கணக்கு எல்லாம் அழியும். பழைய கணக்கு பெண்டிங்கே இருக்க கூடாது, எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஏன்னா ஒவ்வொரு பிறவிலையும் அது கேரி ஓவர் ஆச்சு இல்லையா, அப்படியே அடுத்த பிறவிக்கு வந்து தண்டனை அனுபவிச்சு. இப்ப அப்படி கிடையாது, இந்த கல்பம் கணக்கு முடியுது. இல்ல பைனான்சியல் இயர்ன்ட்டு அந்த வருஷத்துடைய கணக்கு முடிக்கிறாங்க பாருங்க, அடுத்தது புதுசா லாப நஷ்ட கணக்கு. அதே மாதிரி இங்க கணக்கு முடிக்கப்படுது, முடிச்சே ஆகணும். கணக்கு முடியுங்க, யோக பலத்தினால முடியுங்க. முடிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த கல்பத்துக்கு சேமிச்சு வைங்க. இப்பவே யோகம்ன்ற அக்னி மூலமா தான் பழைய பிறவிகளின் பாவ கணக்கு ஃபுல்லா எரியுது. சோ யோக அக்னின்றது என்னது? நினைவு. மெயினா என்னது? நான் ஆத்மா பரமாத்மாவை நினைக்கிறேன், நினைக்கிறேன்னா ஆத்மா. அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. பாபா உங்களை ஆத்மான்னு நம்பிக்கை வச்சு என்ன நினைவு செய்யுங்க, அதுதான் மெயின். ஆத்மா அப்பாவை நினைக்கிறேன், அப்பா உங்களை மாதிரி நான் பரிசுத்தமாகணும், உங்களை மாதிரி எனக்கும் உடல் உணர்வே வரக்கூடாது. நீங்க எப்படி பிரம்மா உடல்ல இருந்தாலும் அது என்னுடைய உடல் இல்லைன்ற உணர்வுல இருக்குங்களா, அது மாதிரி இந்த உடல்ல இருந்தாலும் இந்த உடல் என் இது இல்லைன்ற உணர்வுல இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே அவரை நினைங்க. சோ அப்ப ஆத்மாதான் பரமாத்மான்ற ஞானம் போயிடும். சோ அதையும் புரிய வைங்க மத்தவங்களுக்கு. பரமாத்மா எப்பவுமே மறுபிறவை எடுக்கிறது இல்ல, நீங்க எப்பவுமே மறுபிறவை எடுக்கிறீங்க தொடர்ந்து. இங்க வந்துட்டாலே மறுபிறவை எடுத்துருவீங்க. ஆனா பாபா வந்து நம்மள மாதிரி கர்ப்பத்துல பிறக்கல, தெய்வீகமானது அலௌகீகமானது. அதே மாதிரிதான் கிறிஸ்து ஆத்மா ஜிப்ரியல் ஆத்மா கூட நபி உடம்புல இயேசு உடம்புல வருது, பாபா மாதிரி அதுவும் பிரவேசிக்குது. ஆனா அடுத்தது போய் தாயின் கர்ப்பத்துல பிறந்துடும். அந்த பார்ட் முடிஞ்ச அப்புறம் தாயின் கர்ப்பத்துல போய் பிறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிறப்புல மாட்டிக்கும். ஆனா பாபா அது மாதிரி மாட்டுறதே கிடையாது. அதனாலதான் மறுபிறவி அற்றது அப்படின்னு சொல்ல. நான் சாதாரண உடல்ல பிரவேசிக்கிறேன், இல்லன்னா பிராமணர்கள் எங்க இருந்து வர முடியும்? பிரஜாபிதா பிரம்மாவும் வயோதிகரா இருக்கணும், சின்ன குழந்தையா இருந்துடக்கூடாது. சமசப்பு இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய போய் எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவாங்களா? அதனாலதான் அந்த வயோதிக உடல்ல தேர்ந்தெடுக்கிறார் பாபா, சாதாரண உடல தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அவருடைய குழந்தைங்க ஃபுல்லா சாதாரணமானவங்க. சோ சாதாரணமானவங்களா இருந்தாதான் அவங்க கிட்ட போய் அவங்க படிக்கவும் முடியும். மற்றபடி கிருஷ்ணர் சின்ன குழந்தை, கிருஷ்ணர்னாலே சின்ன குழந்தையாத்தான் காட்டுறாங்க. அந்த சின்ன குழந்தை எப்படி இத்தனை பேருக்கு அப்பா பிரஜாபிதான்னு சொல்ல முடியும்? இப்ப நீங்களே தாய் தந்தை அப்படின்னு கிருஷ்ணருக்கு சொல்லவே முடியாது. அது ஒரு சிவபாபாவுக்கு இருக்கிறது, அவரு தான் எல்லோருக்கும் வழிகாட்டியா இருக்கிறாரு. அதனால கிருஷ்ணர் கீதையின் பகவான் கிடையாது. கீதையை சொன்ன பகவான் உண்மையிலே யாருன்ற கேள்விய ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுவீங்க, அதுதான் மெயின். இந்த எகிப்தை யார் படைச்சது, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை யார் படைச்சது, யார் வழி நடத்துறான்ட்டு அந்த ஒரு கேள்வி. சோ இத நடத்துறது கடவுளேன்னு போடணும், அதுதான் மெயின். அப்ப இத என்னன்னு சொல்லலாம், ருத்ர யஜ்யம் சொல்லாமா ஞான யஜ்யம் சொல்லலாமான்னு கேளுங்க. அப்ப உண்மையான பேர் என்ன? ருத்ர ஞான யஜ்யம், ஞானம்ன்ற யாகம். ஆனா இதை உருவாக்குறது ருத்ரனாகிய சிவன். சோ எல்லோருக்கும் தந்தை யாரு? ஞான கடல். இந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு அதன் மூலமா ஆஸ்தி கொடுக்குற அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு சம்பாதிச்சு வச்ச சொத்தை நமக்கு எழுதி வைப்பாங்க, கூடவே ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அனுப்பி அந்த சொத்தை பாதுகாத்துக்கணும், கூடவே அவன் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க ஒரு அப்பாவே டீச்சர் ஆகி ஞானத்தையும் கொடுத்து அந்த ஆஸ்தியும் கொடுக்கிறாரு, அந்த ஆஸ்தியை தக்க வச்சுக்கக்கூடிய ஞானத்தையும் கொடுக்கிறாரு. சோ இந்த ஞானத்தின் மூலமா தான் உனக்கு அங்க ஆஸ்தியே கிடைக்குதுன்ற ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். அங்க போய் நீ செய்யற உழைப்புனால எதுவும் கிடைக்கல, இப்ப நீ பண்றதுனாலதான் கிடைக்குது அப்படின்னு சொல்ற. நல்லது. இங்க ராஜ குடும்பத்துல பிறக்கிறவங்க கட்சி வரைக்கும் ராஜா தான், வேலைக்கார குடும்பத்துல பிறக்கிறவங்க கட்சி வரைக்கும் வேலைக்காரன் தான். சோ உழைச்சு முன்னேறது இதெல்லாம் அங்க கிடையாது இல்ல, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் திருப்தியா இருப்பாங்க, ஆனா வேலைக்காரன் வேலைக்காரன் தான், ராஜா ராஜா தான். இப்ப ராஜாவாகனா நீ இப்ப முயற்சி பண்ணு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் பின் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிகா முக்கிய சாரம், ஆத்ம அபிமானி ஆகி, அதாவது தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து நான் ஆத்மா, கூட இருக்கிற எல்லாரும் என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்னு உறுதிப்படுத்துங்க. அதுதான் ஆத்மாபிமானியாக இருக்கும். பாபாவை மாதிரி மிக இனிமையானவராகுங்க, அப்பதான் லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஆத்ம அபிமானியாகி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, அப்பதான் ஞான அம்பு போய் தைக்கும். ஆத்ம அபிமானியாகி நான் ஆத்மா, ஆத்மா கிட்ட பேசுறேன், பரிதாபத்துக்குரிய ஒரு ஆத்மா கிட்ட பேசுறேன். அதுதான் நீங்க மத்தவங்களை பார்க்கும்போது வெறும் ஆத்மாவை பாக்காதீங்க, பரிதாபத்துக்குரிய ஆத்மா. தன் நிலை மறந்து ஒருத்தன் தண்ணி அடிச்சு சாக்கடையில விழுந்து கிடக்குறான், ஒரு பெரிய மனுஷனா ஒரு பரிதாபம் வருமே, அந்த மாதிரி பரிதாபத்தோட பாரு. அப்பதான் அவங்க சொல்றது உங்களை பாதிக்காது, உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். தன்னிலை மறந்தவன்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றானே அப்படின்னு சிரிப்பு தான் வரும். அது சீரியஸா எடுத்து டென்ஷன் ஆக மாட்டேங்க. சரி, ஆத்மாபிமானியாகி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஒரு நொடியில ஜீவன் முக்தின்ற ஆஸ்தி பாபா கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நொடி தான் உங்களுக்கு என்ன பதவி நிர்ணயம் பண்ணுது. கடைசியில ஆத்மா உடலை விட்டு பிரியற நொடி, உங்க புத்தியில என்ன இருக்குதுன்றத வச்சு. ஆனா அந்த நொடி எந்த நொடியா வேணாலும் இருக்கலாம், அத சொல்லல பாபா, எப்பவுமே சொல்ல மாட்டார். இப்ப நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். எதுக்கு? அந்த கடைசி நொடிக்கு. இந்த நேரம் ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சா பாபா நினைவும் ஆர்த்திய நினைவும் மட்டும் இருக்குதா, அல்லது ஏதோ ஒரு தேகதாரியோ, நான் செய்ய வேண்டிய கடமையோ, நான் வாங்கின கடனோ, வேற ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஒரு ஒரு வினாடி செக் பண்ணும், இல்லைன்னா மாட்டி. சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீன விட்டுட்டாங்கன்னு வாங்கல. அந்த மாதிரி இந்த அல்பகால வாழ்க்கைக்கான அல்பகால சுகத்தை தேடி நிரந்தர சுகத்தை விச்சிடுவீங்க. அந்த எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். யாரு கூடவும் நீங்க விவாதமே பண்ணக்கூடாது. அறிமுகத்தை கொடுக்கணும், ஆனா அந்த அதை தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றது வேற. சும்மா விதண்டாவதத்தின்னு கேட்கும் போது விவாதம் பண்ணாதீங்க. இல்லங்க, கடவுளை விட ரொம்ப புத்திசாலியா நீங்க நினைச்சிருக்கீங்க. சாரி, நாங்க அப்படி நினைக்கல. புத்திசாலி கிட்ட நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா வாங்கன்ட்டு போயிடும். அப்ப அது யோசிப்பாங்க ஒரு டைம்ல. சரி, வரதானம் ஊக்க உற்சாகத்தின் மூலமா தடைகளை முடிக்கக்கூடிய தந்தைக்கு சமமான மற்றும் சமீப ரத்தினம் ஆகுங்கள். அதாவது நெருக்கமான ரத்தினம் ஆகுங்கள். ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் தடைகளை முடித்துவிடக்கூடிய தந்தைக்கு சமானமான மற்றும் சமீபமான ரத்தினம் ஆகுங்கள். விளக்கம், நான் தந்தைக்கு சமமாக நெருக்கத்துல உள்ள ரத்தினமாக ஆகி நல்ல குழந்தை நானுன்ற நிறுவனத்தை கொடுப்பேன் அப்படின்னு குழந்தைங்களுடைய உள்ளத்துல இருக்கும் அந்த ஊக்க உற்சாகம் தான் பறக்கும் கலையில பறந்துட்டு இருக்கிறதுக்கான ஆதாரமே. இந்த ஊக்கம் பல விதமா வரக்கூடிய தடைகளை முடிச்சு முழுமையான நிலை, அதாவது சம்பன்ன நிலை அடையறதுல ஒத்துழைப்பு கொடுக்குது, உதவி செய்யுது. இந்த ஊக்கம் உற்சாகத்தின் தூய்மையான மற்றும் திட சங்கல்பம் வெற்றிகரமா ஆகிறதுல விசேஷமான சக்திசாலி ஆயுதமா ஆகிடுது. அதனால இதயத்துல ஊக்கம் உற்சாகம் அல்லது இந்த பறக்கும் கலையின் சாதனத்தை எப்பவும் நிலையா வச்சிருங்க. ஸ்லோகன், எப்படி தபஸ்விகள் எப்பொழுதும் ஆசனத்துல உட்கார்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஏக்ரஸ் அவஸ்தா, அதாவது ஒரே சீரான நிலை மனநிலை, ஒரே சீரான மனநிலை, அதுதான் ஏக்ரஸ் அவஸ்தான்றது. ஒரே சீரான நிலைன்ற ஆசனத்துல வீற்றிருங்கள். வரதானம் பாருங்கள். எந்த குழந்தையுடைய மனசுல நான் கண்டிப்பா பாபாக்கு சமம் ஆவேன், பாபாக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை ஆவேன், நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன் பாபா கிட்ட, பாபா உனக்கு 33 கோடி குழந்தைங்க இருக்கலாம், எல்லாரையும் விட செல்ல குழந்தைய நான் இருந்து காட்டுறேன், நீ சொல்றது அத்தை அப்படியே நிறைவேற்றி உன் மனச குளிர்விச்சு காட்டுறேன், உனக்கு 33 கோடி பிரியதர்ஷினி இருக்கலாம், ஆனா நம்பர் 1 பிரியதர்ஷினி பக்கத்திலே இருக்கிற பார்வதி நான் தான், நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்ற ஊக்க உற்சாகம் தான் உங்களை பறக்கும் கலையில அழிச்சிட்டு போகும். அதாவது இந்த உலகத்துல உள்ள எந்த விஷயமும் உங்க மேல தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தாது. நீங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பக்தியில கைலாயத்துல பார்வதி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி எப்பவுமே பரந்தாமத்திலயும் சூக்ஷ்மவாதனத்திலயும் கோயில் சிலையில தேவியாகவும் இந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. மற்ற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் பாபாவுக்கு நல்ல குழந்தை, எந்த குழந்தைக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும், எந்த குழந்தை அதாவது எந்த குழந்தையும் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த குழந்தை எந்த நேரமும் பாபாவே உலகம் நினைச்சிட்டு இருக்குதோ, பாபா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுது, அந்த குழந்தையதான் பிடிக்கும். ஆனா இது வந்து சித்தி வீட்டுக்கு போற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா நான் போய் காட்டுறேன், யாராலும் முடியாததை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்ற ஊக்க உற்சாகமே இங்க இருக்கிற விஷயத்துல இருந்து நீங்க பறக்க வச்சிடும் உங்களை. சூப்பரா சொல்றாரு, அதுதான் உங்களை அப்படியே லேசா ஆக்கிடுது. பாபா சொல்றாரு உனக்கு துக்கம் கொடுக்கறானா அவனும் நல்லா இருக்கணும்னு நினை, அவங்கிட்ட அதிகப்படியாவே அன்பு காட்டுன்றாரு. சோ பாபா நீ சொல்லிட்ட நான் அப்படியே செய்யறேன் அவ்வளவுதான். இதுதான் பறக்கும் கலையில போறதுக்கான ஆதாரம். இதனால எந்த விதமான தடை வந்தாலும் அது உங்களுக்கு தடையாவே தெரியாது. தடைகளை அழிச்சு முழுமை அடையறதுல ஒத்துழைப்பு கொடுக்குது இந்த ஊக்க உற்சாகம். இந்த ஊக்க உற்சாகம் தான் மெயின். நீங்க அமிர்த வேலை எழுந்திருக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் நான் சாதாரண அமிர்த வேலை உங்களுக்கு சாம்பலா இருந்தா நான் சாதாரண ஆத்மா கிடையாது, நாராயணன் ஆத்மா இந்த உடம்புல இருக்கிறேன், பாபா சொல்றத அப்படியே நிறைவேற்றுறவன் நானு, நான் இப்ப எழுந்திரிச்சோடனே பாபா என்ன பார்த்து சந்தோஷப்படுவாரு அது அப்ப. அதே மாதிரி ஒருத்தவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா நான் சாதாரண ஆத்மா கிடையாது, இப்பவும் நான் அந்த ஆத்மா கிட்ட அன்பப்படுறேன்னா பாபா என்ன பார்த்து சந்தோஷப்படுவாரு. அப்ப என்ன ஆயிடும், அவங்க கோபப்பட்டுட்டாங்க, அவங்க சிறுமுஞ்சியா இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் நான் சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தடை வருது. சோ அந்த தடையை எது நிக்குது, பாபா சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட நான் அன்பா இருக்கேன். சோ அன்பை காட்டுறதுக்கு வாய்ப்பு, கோபமா இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருக்க முடியும் நான் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் அதை பயன்படுத்தி காட்டுறேன். அப்ப என்ன ஆயிடுது, அந்த தடை நீங்கிடுது. சோ இந்த ஊக்க உற்சாகம் தான் பாபா சொன்ன மாதிரி நான் அப்படியே நடப்பேன், முழுமை நிலை தெய்வீக நிலையை நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன், தெய்வீக குணங்களில் நிரம்பியவனா இருப்பேன் அப்படின்ற அந்த ஊக்க உற்சாகத்தோட நீங்க வைக்கிற அந்த உறுதியான எண்ணம் இருக்குது பாருங்க, திட்ட சங்கல்பம், அதே நேரத்தில் சுத்தமான எண்ணம் இது. அது நீங்க நினைச்சது வெற்றி அடையிறதுக்கு ஒரு சக்திசாலியான ஆயுதம் ஆயிடுது இந்த ஊக்க உற்சாகம். அதுதான் மெயின். குஷி குஷியா நீங்க செய்யற காரியம் கண்டிப்பா வெற்றி அடைந்தே தீரன்ற உற்சாகத்தோட செய்யணும், அதுதான் மெயின், அதுதான் வெற்றியை கொடுக்கும். அதனால உங்க இதயத்துல எப்பவுமே ஊக்கம் உற்சாகம்ன்ற இந்த பறக்கும் கலையின் சாதனத்தை நிலையா வச்சிருங்க. அப்ப என்ன ஆகும், தொட்டதெல்லாம் வெற்றி, நினைச்சதெல்லாம் வெற்றி. அந்த ஊக்க உற்சாகத்தோட திட எண்ணம் வைக்கணும், கண்டிப்பா பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க, வேற எதுவுமே தெரியக்கூடாது. சோ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பழைய படம், நாகேஷ் படம், என்ன படம் தெரியல. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சினிமா டைரக்டரா இருப்பாரு, அவர் வந்து நான் படம் எடுக்க போறேன் அப்படின்ட்டு எந்த நேரமும் அந்த படம் எடுக்கிறத பத்தியே ஒரு சிந்தனை பண்ணிட்டு இருப்பாரு, அதே தான் பேசிட்டு இருப்பாரு எல்லாருக்கிட்டையும். அப்ப அதுக்கு ஒரு ஹீரோயின் எல்லாம் வேற புக் பண்ணிடுவாரு. அப்ப அவருடைய சகோதரிகள் வந்து கேப்பாங்க, என்ன படம் எடுக்க போறேன் அப்படின்ட்டு ஏதோ நக்கலா ஏதோ கேப்பாங்க, அவர் பதில் சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப ரொம்ப மட்டம் தட்டுவாங்க, உன் படத்தை நீ தான் பாக்கணும் அப்படின்னு. என்ன நீ இப்படி சொல்ற, நீ கடைசியா என்ன தமிழ் படம் பார்த்த அப்படின்னு கேப்பாரு. அந்த படத்தை நீங்க பார்க்க நிறந்தீங்கன்னா அவருடைய அந்த கான்பிடன்ஸ் லெவல் பயங்கரமா இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, We don't watch Tamil films, we watch only English films. அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதுதான் இந்த நிலை மாறும்போது என் படம் வரட்டும், என் படம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வெள்ளக்காரனும் சொல்ல போறோம், வி டோன்ட் வாட்ச் இங்கிலீஷ் பிலிம்ஸ், வி வாட்ச் ஒன்லி தமிழ் பிலிம்ஸ் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த சகோதரி சொல்லுவா, அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் படம் பாக்குறதே விட்டுடுவேன்னுவா. நீ முதல்ல கிளம்பு, இங்க முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னை புரிஞ்சுக்க யாராலும் முடியாதுடா, உன்னை அடிச்சுக்க யாருமே கிடையாதுடா, நீ போடா அப்படின்னு ஊக்க உற்சாகம் கொடுத்து. சோ அது என்னன்னா, அந்த நெகட்டிவ் என்ன கொஞ்சம் கூட உள்ள வர விடாம போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தங்க ரொம்ப ஃபேமஸான பாப் பாடகி நம்பர் ஒன் லேடி காகா, அவங்களை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த செலிபிரிட்டியுமே அப்படி இருக்க மாட்டாங்க. அதாவது மத்தவங்க எல்லாம் கூச்சப்படுறது மாதிரியான காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இல்லாம, அதாவது ஒரு காமெடியா பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு நம்பர் ஒன் ஆனா அவங்க பாடுறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். சோ அத பார்த்து அவங்களுக்கு முக்காவாசி ஃபேன்ஸ் எல்லாம் யாருன்னா, இந்த சமுதாயத்தினால உன்னால முடியாது முடியாது அப்படின்ட்டு அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அவங்கள பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தையும் ஒரு ட்ரெஸ் பேப்பர்லயே போட்டிருப்பாங்க. ஹாஸ்டல் வித்தியாசமா இருக்கும், கண்ணாடி பார்த்தீங்க பெருசா இருக்கும், அப்படி பூதம் மாதிரி இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆனா அவங்க லேடி சூப்பர் ஸ்டார், சாரி சூப்பர் ஸ்டார் இல்லையா, அப்படி இருக்கிறாங்க. அது காரணம் அந்த ஊக்க உற்சாகம் அத நிலையா வச்சிருக்கிறாங்க. சோ மைக்கேல் ஜாக்சன் எல்லாருமே அப்படிதான் இல்லையா. மைக்கேல் ஜாக்சன் பாத்தீங்கன்னா ஒரு நீக்ரோவா இருக்கிறாரு, ஆனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவரு அந்த அவரு அவருக்குள்ள யாருமே ஸ்டைல் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி அந்த உச்சத்தை அடையிறாரு. அதே மாதிரிதான் அப்ப அவங்களுக்கு வந்து அது எல்லாமே தடை, எதை தடைன்னு நினைச்சதோ அதையே அவங்க பாசிட்டிவ் ஆக்குனாங்க. அதே மாதிரி நம்மளாலயும் ஆக முடியும், ஆகி காட்டுவேன் அப்படின்ற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருந்தா அது ஊக்க உற்சாகத்தோட இருக்கும். அதுதான் மெயின், அதை நிலையா வச்சிருங்க. ஊக்க உற்சாகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. பிராமண வாழ்க்கையுடைய ரெண்டு சிறகு அல்லது உயிர் மூச்சுன்னு சொல்லலாம்னு வரு ஊக்க உற்சாகம் இல்லையா. பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சு தூய்மைன்னு வரு. சோ அந்த தூய்மையா இருக்கிறதுக்கே ஊக்க உற்சாகம் வேணும். எத்தனை பேர் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன், பறந்துகிட்டே இருப்பேன், அது இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தா கருடன் மேல பெருமாள் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி நான் பறந்துகிட்டே இருக்கேன். அந்த கருடன்றது அந்த தூய்மையை குறிக்குது, கழுத்து வெள்ளையா இருக்கும் இல்லையா. அதனால என்ன ஆனாலும் நான் பாபாவுக்கு மிக பிரியமான குழந்தைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஒரு ஒரு டைம்லயும் பாபாவை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், இதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கும். மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது. சோ இதுல ஊக்க உற்சாகத்தோட இருங்க. இந்த எண்ணத்தை பாபாவுக்கு நெருக்கமான ரத்தினமாக காட்டுறேன், பாபாவுக்கு சமமாக காட்டுறேன், பாபாவுக்கு சமமான அன்புக்கடல், பாபாவுக்கு சமமான அமைதி கடல், பாபாவுக்கு சமமான குணஸ்வரூபமா ஆகி காட்டுறேன். என்ன ஆனாலும் சரி அது இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், சின்ன வீண் விஷயம் கூட கேட்க மாட்டேன், யார் மேலயும் சின்ன வெறுப்பு கூட வரவிட மாட்டேன், அப்படி நான் இருந்து காட்டுறேன். அது ஊக்க உற்சாகமா இருக்கும். சோ இந்த ஊக்க உற்சாகமா இருக்கணும். அதுக்கு இன்னொரு யுக்தி என்னன்னா, மற்ற விஷயத்துல பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கும். பாபா சொன்ன விஷயங்கள், ஞானத்தை சிந்தனை பண்றது, அந்த மாதிரி ஸ்லோகன். எப்படி இந்த ஹட யோகிகள் பாத்தீங்கன்னா, சில சமயம் அவங்க அந்த அந்த ஒரு யோகாசன பொசிஷன் போஸ்ட்ல உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே இருப்பாங்க. உயிரோட்டமா இருக்கிறாங்களா அல்லது சிலையான்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு இருப்பாங்க.
அந்த மாதிரி உங்களுடைய மனநிலை வந்து, நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களா ஒரு செத்து போயிட்டீங்களான்னு நினைக்கிற மாதிரி ஒரே சீரா இருக்கும்.
அந்த ஆசனத்துல வீட்டில் இருங்கள். சம சூப்பர். அதாவது நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு சைக்கோ வாத்தியார் இருந்தார், பயங்கரமான சைக்கோ. அவர் வந்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க, சம்பந்தமே எல்லாம் யாரையாவது பிடிச்சி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறது அப்படி இப்படி பயங்கரமா. அவரு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் நடுக்கம் வந்துடும், என்ன பண்ண இங்க இதை எடுத்துடும் அப்படி இப்படி என்ன. நிறைய பொண்ணுங்கள்லாம் அப்படியே அழுதே இருக்கிறாங்க எல்லாரும் முன்னாடி. அவரு போனாருன்னா அந்த இயல்பு நிலை வர்றதுக்கே பசங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம், அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததே இல்லாத மாதிரி ஒருத்தர் அவங்க போனதுக்கு அப்புறம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சிச்சுவேஷன் அவங்களுடைய மனநிலைய கொஞ்சம் கூட பாதிக்கல அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி நீங்க குறிப்பா முரளி படிக்கும்போது அந்த ஒரு போதை வருது பாரு, அதே போதை நாள் ஃபுல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம வேலையே. அப்படி ஒரே சீரான நிலை என்ன ஆனாலும் அந்த அமைதி கொஞ்சம் கூட குறையாம இருக்கிறேன். இப்ப அமைதி எப்ப இருக்கும், தனியா இருந்து பாபாவுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா இருக்கும். சோ இதே இதே முரளி வந்து அமிர்த வேலை எடுக்கும்போது அல்லது சாயங்காலம் எடுக்கும்போது பயங்கர பவர்ஃபுல்லா பயங்கர போதையா இருக்கும், ஏன்னா அந்த தனிமை அந்த குளிர்ச்சியான காற்று. ஆனா நாள் ஃபுல்லா அதே மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது சுத்தி இருக்கிற சூழ்நிலை சொல்றேன், இல்லையா, ஆபீஸ்க்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம் வெவ்வேறு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையிலும் உங்க மனநிலை நீங்க தனியா அமிர்த வேலையில இந்த ஞானத்தை சிந்தனைக்கு பண்ணும் போது கிடைக்கிற அதே போதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எப்படி முடியும், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க அது முடியும், பாபா நினைச்சிட்டே இருங்க முடியும், ஆத்மாபிமானி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முடியும். சோ ஸ்கூல்ல எப்படி இந்த டைம் இங்கிலீஷ் அடுத்த பீரியட் தமிழ் அடுத்த பீரியட் ஹிஸ்டரி அடுத்த பீரியட் பயாலஜி இது மாதிரி மாத்தியா, அது மாதிரி நீங்களும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அடுத்தது நான் இந்த பிராக்டிஸ்ல இருக்க போறேன் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ண போறேன், அது மாதிரி நீங்க பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களை மறந்து தூங்குற வரைக்கும். அப்பதான் அந்த ஒரே நிலை இருக்கும், அப்பதான் பாபா கூப்பிட்டு டக்குன்னு ஓடி போயிடுவீங்க. அப்படி ஒரே சீரான நிலைன்ற ஆசனத்துல உட்காந்துருங்க, இல்ல ஆத்மா பூர்வ மத்தியில உட்காந்துட்டு இருக்கு அது ஒரு ஆசனம். இந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி, அந்த ஆசனத்துல அது உட்கார்ந்திருக்கணும் அமைதியா. அப்படி உட்கார்ந்துருங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.